الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولهم فيها منافع ومشارب افلا يشكرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة يتزوجها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியில வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய், தௌபா செய்கிற சந்தர்ப்பங்களையும் வாழ்க்கையில் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்திற்காக வேண்டி நீ பொருந்திக் கொள்வாயாக. கியாமத்து நாள் வரை எங்களுடைய சந்ததிகளை இந்த தீனின் மீது யா அல்லாஹ் நீயே நிலைப்பாட்டில் வைப்பாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நன்மக்களில் எங்களையும் யா அல்லாஹ் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எங்களுடைய கடைசி நேரத்தில் கலிமாவோடு யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் எங்களுடைய இபாதத்துகளை எல்லாம் முடித்து விட்டு யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு சந்தோஷமாக பிரிகிற அந்த நல்ல அருவாகுகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய பூஞ்சோலையினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குரானுக்கென்று நாங்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோமோ அந்த குரானை கபரிலே எங்களுக்கு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் அமளிது மகளிகள் நடக்கிற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவருடைய ஷஃபாத்து குறித்தானவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முழு வாழ்வும், யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்வும் உனக்கு பொருத்தமான வகையில் அமைவதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்தியாவிலும் மற்ற நாடுகளில் எங்கெல்லாம் யா அல்லாஹ் இந்த இஸ்லாமியர்கள் உன்னுடைய மார்க்கத்தை, உயர்ந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக வேண்டி சிரமத்தில் ஆழ்த்தப்படுகிறார்களோ, சோதிக்கப்படுகிறார்களோ, யா அல்லாஹ், காபிர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஒரு காலம் ஆக்கிவிடாதே ரப்பே. யா அல்லாஹ், உன்னுடைய மிகப்பெரிய உதவியை கொண்டு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ பொருந்தி கொண்டு உலகத்தின் எந்த மூலைகளிலெல்லாம் இது போன்ற குரானுடைய ஹதீஸினுடைய மஜ்லிசுகள் நடைபெறுகிறதோ அத்துணையும் உன்னுடைய அருப்பெரும் கிருபையினால் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு யா அல்லாஹ் நீயே நிரப்புவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை கிட்டத்தட்ட 90 வாரங்களுக்கு மேலாக கேட்கிற, அதை புரிந்து கொள்ளுகிற, அதன்படி செயல்படுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அதிலே இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில வாரங்கள் அந்த தஃப்சீரினுடைய பகுதி நிறைவு பெற இருக்கிறது. தஃப்சீர் யாசின் சூராவினுடைய அதுவரை நாம் எந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கினோமோ அதை புரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்கிற நற்சிந்தனைகளோடு இந்த மஜ்லிஸில் தொடர்ந்து அமர்வதற்கு அல்லாஹு தாலா வாக்கியத்தை தரட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரத்தில் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித்தந்த அந்த பாடங்களை நாம் இங்கே பார்த்தோம். இந்த மஜ்லிஸ் முடித்து போன பின்னால் ஒருவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார், நீங்கள் சொன்ன அந்த விஷயம் உண்மையிலே வித்தியாசமாக இருந்தது. நான் அந்த செய்தியை படிப்பதற்காக வேண்டி ஒரு செமினாரில் போய் காசு கொடுத்து அந்த செய்தியை படிச்சுக்கிட்டேன். அதாவது 5 wives 1 husband, வாட் வேர் விச் ஹூ, இப்படி அந்த இந்த W ஃபார்ம்ல வரக்கூடிய இந்த கேள்விகளை வாழ்க்கையிலே கேட்டு ஒவ்வொரு செயலுக்கும் நாம் செய்யும் போது கேட்டு கடைசியாக ஹவு, அதை நாம் எப்படி செய்ய போகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம் என்று செய்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று தனியா ஒரு செமினாருக்கு காசு கட்டி படிச்சுக்கிட்டேன். அது அல்லாஹ் சொல்லி தருகிற விதம் உண்மையிலே நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னார். இப்போ இந்த இடத்துல அந்த ஹவு அப்படிங்கிறது தான், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை அறிந்து கொள்ளுவது, படைப்பினங்களின் ஊடாக எப்படி நாம் பள்ளியிலே நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுகிறோமோ அதற்குரிய தளம் இங்கே அமைக்கப்படுகிறதோ, இதே தளத்தில் நாம் வேலை செய்கிற இடத்தில், நாம் தொழில் வைத்திருக்கிற இடத்தில், நம்முடைய மனைவி மக்களோடு, நாம் தெருக்களில், நம்முடைய பிரயாணங்களில் எப்படியெல்லாம் இறைவனை குறித்தான சிந்தனைகளை உள்வாங்குவது, அவனை எப்படி விளங்குகிறது என்ற அந்த தௌஹீதை குறித்தான பாடத்தை அல்லாஹு தாலா மேற்சொன்ன ஆயத்திலே நடத்தினான். நீங்கள் அல்லாஹுவை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை படியுங்கள். அதன் மூலமாக அல்லாஹுவினுடைய அந்த தௌஹீதை, உங்களுடைய ஈமானை நீங்கள் முழுமைப்படுத்த முடியும் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் யாசின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். அதிலே கடைசி வசனமாக அல்லாஹு சொன்னது, ஒரு பெரிய அறிஞர்கள், ஒரு பெரிய விஞ்ஞானி தன்னுடைய ஆராய்ச்சியினால் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கு முற்படுவதை போன்று ஒரு லேமேன், ஒரு சாதாரண தினக்கூலி தன் வீட்டிலே இருக்கிற கால்நடைகளை பார்த்து அல்லாஹுவை எப்படி உள்வாங்கிக் கொள்ளுவது, என் வீட்டின் தோட்டத்தில் கட்டியிருக்கிற மாடு என்னுடைய தௌஹீதை எப்படி வளர்க்கும், என் வீட்டினுடைய முற்றத்திலே கட்டியிருக்கிற ஆடு என்னுடைய தௌஹீதுக்கு என்ன பயன் தரும் என்பதை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே நம்மிடத்திலே பேசினான். அவன் தந்திருக்கிற அந்த கால்நடைகள் தருகிற அந்த பாலும், அதனுடைய தோலும், நீங்கள் பயன்படுத்துகிற விதமும், அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற பாடங்கள் உண்மையில் அல்லாஹுவை சொல்லித்தர வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு செய்தியை தரும். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் கடைசியாக சொன்னான், இவ்வளவையும் பேசுவது, நீங்கள் இந்த துனியாவை விளங்கிக் கொள்ள சொல்லுவது, இந்த துனியாவிலே வந்து அல்லாஹுவினுடைய நேமத்துகளை நீங்கள் உள்வாங்க சொல்லுவது என்ற எல்லா செய்திக்கும் ஒரே ஒரு முற்றுதான், ஒரே ஒரு தகவல் தான் அங்கே தொற்கி நிற்கிறது. அந்த ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹுவினுடைய இறைநேசர்களாக ஆகுவதற்கு அல்லாஹுக்கு நன்றி செய்வது, நன்றி செலுத்துவது, தக்தீமு ஷுக்ர், அல்லாஹுக்கு நன்றியோடு நடந்து கொள்வது என்ற அந்த ஒரு தகவலை கடைசியாக அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித்தந்தான். அஃபலா யஷ்குரூன், இவ்வளவு செய்திகளை வரிசையாக மேலிருந்து அல்லாஹு கேட்டுவிட்டு கடைசியாக சொல்லுகிறான், அஃபலா யஷ்குரூன், அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா, நன்றி செலுத்த வேண்டாமா, அந்த பண்பு அவர்களிடத்திலே இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இதை குறித்து எழுதுகிற அந்த முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நன்றி அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் இருக்கு. நன்றி அப்படிங்கிறது இரண்டு விதங்களிலே நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது இருக்கு. ஒன்னாவது, நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது என்ன பொருளை நாம் அடைந்தோமோ அதற்கு நன்றி செலுத்துவது. ஷுக்ருன் நிஅம, நாம் அடைந்து கொண்ட நியமத்துக்கு நன்றி செலுத்துவது. இரண்டாவது, ஷுக்ருல் முன்இம், கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்துவது. இந்த ரெண்டையும் குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு சொல்லித் தருகிறார். இஸ்லாம் என்பதே முழுக்க முழுக்க நம்முடைய முழு வாழ்வியல் நெறியையும் நமக்கு சொல்லித் தருவதுதான். இப்ப பொதுவா நமக்கு தெரியறது என்னன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கான்னா எல்லாம் தேங்க்ஸ், எல்லாம் உனக்கே நன்றி, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இல்ல, எப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அதே போன்று அந்த நியமத்துகளுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தகவலை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார். என்ன அந்த நியமத்துகளுக்கு எப்படி நன்றியுடையவர்களாக இருப்பது? அல்லாஹ் ஒரு காரை கொடுத்திருக்கான், ஒரு வீடை கொடுத்திருக்கான், நல்ல மக்களை கொடுத்திருக்கான், நல்ல மனைவியை தந்திருக்கிறான், இதுக்கெல்லாம் எப்படி நன்றியுடையவர்களாக இருக்கிறது? அவங்க எல்லாம் பார்த்து பார்த்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்றதா என்ன கேட்டா, இன்னைக்கு இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இன்றைய உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கான், அதுக்கு அதுல ஒரு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா தேங்க்ஸ் சொல்றது. இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வேற எதுவும் இல்ல, மன்னிக்கிறது நன்றி செலுத்துறது, இது ரெண்டு மட்டும் கிட்டத்தட்ட 90% எந்த விதமான வித்தவுட் நோ ட்ரக்ஸ், மருந்தே இல்லாமல் கேன்சரை குணப்படுத்துகிற முறைன்னு இன்னைக்கு வந்திருக்கு. அதுல ஒரு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா தேங்க்ஸ் சொல்லுங்க. எப்படி தேங்க்ஸ் சொல்றது? உங்க வீட்டினுடைய வாசலுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, நீங்க போற காருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, நீங்க எழுதுற பேனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, இப்படி நீங்க பார்த்த டீ குடிச்ச டீ கிளாஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, உங்களுடைய தட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்படி ஒரு மனசு இதுக்கு பின்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தானா எவ்வளவு தூரம் சொல்றது? அப்ப இந்த நன்றி செலுத்துவது சுக்குர் குசார், ஒரு நன்றியுள்ள அடியானாக இருப்பது அப்படிங்கறதனுடைய அந்த அடையாளம், அதனுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கறத குறித்து அல்லாஹு தஆலா இதிலே நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார். எப்படி நன்றியுடையவர்களாக இருப்பது? அழகா ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்ல வருவது, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சாப்பிடுங்கள், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் நாம் தந்த உணவுகளிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், வஷ்குரு லில்லாஹ் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறார். அப்போ நம் வாழ்க்கையில் கிடைத்த எல்லா பொருளுக்குமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதிலே உயர்வாக வருவது, முதல் நிலையாக வருவது ஆரோக்கியம், ஆஃபியத். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மாறி மாறி ஆஃபியத்தை கேளுங்கள், நீங்கள் எவ்வளவு அறிவாளி என்பது முக்கியமல்ல, உங்களிடத்தில் எவ்வளவு பொருளாதாரம் அப்படிங்கிறது முக்கியமல்ல, நீங்கள் ஆரோக்கியமானவராக இருக்கிறீர்களா? நீங்க அது இருந்தாதான் அந்த அறிவு பயன்படும், அந்த பொருளாதாரம் பயன்படும், உங்களுடைய எல்லா விஷயங்களும் பயன்படுவதற்கு யூ ஹாவ் டு பி ஆக்டிவ். நீங்கள் முதலில் நோயற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பெருமானார் சொல்லித்தந்த ஒரு செய்தி உலகத்தையே சிந்திக்க வைத்தது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு இன்னொரு நண்பர் மருத்துவரை கிஃப்ட் பண்ணார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், எங்கள் அப்படி நோயுடையவர்கள் இல்லை, இந்த மருத்துவருடைய பணி இங்கே எடுக்காது, அவருடைய பணி சிறக்காது, ஒருத்தர் மருத்துவம் புரிய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அதே போன்ற அந்த அறிவு ரீதியான தளங்களில் அவர் வளர வேண்டும், அவருக்கு நோயாளிகள் தேவை, அவர் படிக்கிற புத்தகமே நோயாளிகள் தான், அதனால இங்க அப்படி ஒரு சான்ஸ் அவருக்கு இல்ல, இவரை கூட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னான். ஏன் அப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்திருந்தார்கள் பெருமானார். இன்னைக்கு யோசிக்க முடியுமா? இன்னைக்கு யோசிக்க முடியுமா? முழு ஆஸ்பத்திரிக்கும் மொத்தம் சொந்தம் கொண்டாடுகிற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். எவ்வளவு ஒரு கேவலமான செய்தி! எங்க போனாலும் பிபியா சுகரா எந்த ஹாஸ்பிட்டல் கிட்னியா எல்லா இடத்துலயும் வரிசையில நிக்கிறதுல முதல் ஆள் நம்மளால இருப்பான். இது இது காட்டித்தரலையே, நம்ம நினைச்சுக்கிட்ட இந்த தொப்பி போடுறது, தாடி வைக்கிறது, நான் தஸ்பிய உருட்டுறேங்கிறது, நான் பள்ளி இது இல்லையே. சமூக கட்டமைப்பு, ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கியவர்களில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒண்ண உருவாக்குனாங்க. அப்போ நோயாளி சமூகத்தை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் உருவாக்கவில்லை. பல நாள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினி கிடந்தான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அழகாக சொல்லுவார்கள், நான் மஸ்ஜித் நபவியில வெளியே படுத்திருப்பேன், எனக்கு நோயின் நினைச்சு மிதிச்சிட்டு போவாங்க போர்ஹால்கள்லாம். இவருக்கு அபூ ஹுரைராக்கு ஏதோ நோய் வந்துருச்சு போல்கன்னு இங்க வயிறு பசி காயும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுல வருகிறது, பெருமானார் அவர்களை நான் பார்க்க போன ஒரு சஹாபி சொல்றாங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒரு மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க, யார சொல்லா என்ன ஏதோ சங்கடமா நீங்க இருக்க மாதிரி இருக்கே. அப்ப பெருமானார் சொன்னார்கள், சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு அக்சர், அதிகமாக, அலல் அஸ்வதைன், ரெண்டே பொருள் தான், பேரிச்சம்பழமும் தண்ணீர் தான். அந்த உடலில் தான் இவ்வளவு பெரிய சமூகம் கட்டமைக்கப்பட்டது. இவ்வளவு போர்களையும் அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னையும் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடைமைகளையும் உடலையும் தத்தம் செய்கிற ஒரு சமூகத்தை பெருமானார் வென்றெடுத்தார்கள் என்று சொன்னால் அதுலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம். இந்த விஷயங்களில் நாம் சிந்திக்க வேண்டும். யாரோ சிந்திப்பாங்க, இது யாருக்கோ சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் கட்டெழும்புகிற நிலையே மிக மோசமான ஒரு நிலையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்லுவதற்கு வேதனையாக இருந்தாலும் உண்மையை சொல்ல போனா, சமீப காலங்களில் ஒரு கல்லூரியில இருக்கிற காரணத்தினால் பார்க்கிறேன், பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ட்ரக் அடிக்ட் கொஞ்ச நெஞ்சம் இல்ல, கொஞ்ச நெஞ்சம் இல்ல, சொல்லுவதற்கே வருத்தமா இருக்கு. உருவாக்குறான் ட்ரக் அடிக்ட இல்லங்க. ஒருத்தர் சொல்றார், ஒரு பையனை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பையன் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டான், இவன் இதே மாதிரி இந்த லாகரி பொருள்கள் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி, இவங்க அப்பா யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க அப்பா பெரிய ஆபித், இவங்க அப்பா பெரிய தொழுகை உடையவராக இருக்கிறார், அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாரு, என் பையன் தஹஜ்ஜத் குசார், என் பையன் தஹஜ்ஜத் குசார், ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் விட்டது இல்ல. அவரை போய் நீங்க இப்படி சொல்றீங்களே, ஆனா பையன் ஆயிட்டாரு, ஆல்ரெடி அடிக்டட், அதுக்கு பின்னாடி போயிட்டாரு, சிரஞ்சு ஏத்துறான். நான் சொல்லக்கூடிய போதை அப்படிங்கிறது இந்த சாராயம் மது அருந்துவதோ அதல்ல, அவனை அடையாளப்படுத்தவே முடியாது. இங்க இது ஊசி அடிக்கிறது, இந்த இத மூக்கால நுகர்ந்து போகுது, எந்த மாணவர்களையும் யாரையும் நம்புகிற அளவில் இன்றைக்குரிய சூழ்நிலை இல்லை. அதனால பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி போதையின் மீது அமைக்கப்பட்ட ஒரு சமூகம் உருப்பிட்டதாக சரித்திரமே இல்லை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி சிகரெட் போன்ற இந்த பொருட்களை அறிந்து விட்டு பள்ளிக்குள்ளே வருவது குற்றம் இல்லைன்னு நினைக்கிறானோ, அதே மாதிரி இன்னைக்கு போதையினுடைய பொருட்களை எடுத்துக்கொண்ட அப்புறமா நம்ம தொழுதுகிட்டோம், பெரிய தாடி வச்சுக்கிட்டோம், இது குற்றம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே முதல்ல அது வேரோடும் வேரடி மண்ணோடும் கட் செஞ்சவர்கள் பெருமானார் மட்டுமே. மத்த எவனாலையும் முடியாத சரித்திரத்தை பெருமானார் ஏற்படுத்தி காட்டினார்கள் போதையினுடைய விஷயத்துல. இன்னைக்கு வரையும் உலகத்தினுடைய ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர். எப்படி உலகத்தில் வந்து நல்லவற்றிற்காக வந்தவர்கள் எல்லாம் சிலைகளாகவும் தலைவர்கள் எல்லாம் சிலைகளாகவும் ஆக்கப்பட்ட காலத்தில் தனக்கு சிலை இருக்கக்கூடாது, எந்த சிலை இருக்கக்கூடாது என்று போராடினேனோ, என்னுடைய அடையாளம் கூட சிலையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க வச்சதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹ். இன்னைக்கு வரையும் அமெரிக்காவில் இடையில நினைச்சான், பெருமானாருடைய சிலையை கொண்டு போய் ஒரு போட்டோ வரைஞ்சு வைப்போம், அவர் மாதிரி ஒரு நீதமாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஜட்ஜில அங்க உள்ள கோர்ட்ல ஹைகோர்ட்ல வைக்கலான்னு சமூகம் சொல்லிச்சு, முடியவே முடியாது. இல்ல, இது ஒரு கற்பனை தானே, கற்பனையும் கூடாது எங்களுடைய பெருமானாருக்கு. கற்பனை கூட வரைந்து நாங்கள் வீட்டில் வைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது எங்களுடைய ரசூலை. அந்த ஷிர்க்கினுடைய விஷயத்தில் அப்படி கிண்டி எடுத்த பெருமானார் போதையினுடைய விஷயத்திலும் அதே அளவு இறங்கி வேலையை செஞ்சாங்க. கொஞ்ச நெஞ்சம் இல்ல, அடைச்சு மதீனாவினுடைய தெருக்களில் போதைகள் ஓடியது. இது எப்படி இப்படி ஒரு சாத்தியமாகும்? நான் இந்த செய்தியை கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1918 லண்டன்ல அங்க அந்த நாட்டில் நடந்த சில இன்சிடென்ட்ல போதையை முழுசா ஒழிக்கணும்னு பார்லிமெண்ட்ல திட்டம் போட்டு பல ஃபண்டுகள் பல கோடி ரூபாயை ஒதுக்கி செஞ்சப்போ அவர்களால ஒழிக்க முடியல. கடைய ஒழிச்சான், அப்புறம் வேற இடத்துல காய்ச்சினான், அதையும் ஒழிச்சான், அப்புறம் வீட்டுல காய்ச்சினான். வீடு வரையும் காவல்துறையும் பார்லிமெண்ட்டும் உள்ள போய் தடுத்தப்ப கூட ஓடாம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பந்தான் அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு உலகத்தில் யாராவது இப்படி போதையை ஒழிச்சிருக்காங்களான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணா, உலக தலைவர்களில் இதுவரையும் இத்தனை வருட சரித்திரத்தில் ஒரே ஒரு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒழிச்சிருக்காங்க. அவங்க குடிக்காதீங்கன்னு சொன்னவன குடிக்கலன்னு அந்த பெயில மூடி வச்சுட்டான். இன்னைக்கு இன்டர்நெட்ல இருக்கு, 1918 வெஸ்டர்ன் வேர்ல்டுல இந்த போதை ஒழிப்புக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட சங்கம் இழுத்து மூடப்பட்ட வரலாறு. அதுக்கு அவங்க ஆராய்ச்சி செஞ்சது பெருமானாரை ஒத்துக்கொள்ளாமல் மூடியது வரை இன்றைக்கு வரலாற்றினுடைய பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு சமூகம் கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆரோக்கியமான சமூகமாக சிந்தனையாலும் உடலாலும். எப்படி ஒரு சமூகம் வரணும்? சிந்தனையாலும் ஆரோக்கியமான சமூகம், உடலாலும் ஆரோக்கியமான சமூகம். அதனாலதான் எதுவும் செய்ய முடியும். ஒரு சமூகம் உடலால் ஆரோக்கியமாக இருக்கிறது, சிந்தனையால் ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா இட்ஸ் வேஸ்ட். அப்படி ஒரு சமூகத்தை பெருமானாரும் விரும்பவில்லை, அல்லாஹும் விரும்பவில்லை. நீ எத்தனை தடவை அல்லாஹ் சொன்னாலும் சரிங்கிறான், நீ அல்லாஹ்லான்னு சொல்லிக்கிட்டே இரு, தேவையில்லை. அப்போ இந்த செய்தி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல, நீங்கள் சாப்பிடுகிற உணவுகள் நல்லதாக இருக்கட்டும், அப்பதான் உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்கும். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் அழகா சொல்றான், குலு மிம்மா ரஸக்கக்கும்ல்லாஹ் ஹலாலம் தய்யிப வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹுவினுடைய நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப அந்த நன்றி செலுத்துறது அப்படிங்கறதுல எப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்துவது? டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா அது நன்றியாக ஆயிருமா அப்படின்னு கேட்டோம் அன்னைக்கு. அப்போ மனதால் நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது நிலை, எந்த பொருளுக்கும் எதற்கும் எந்த நாமத்துகள் கிடைத்திருக்கிறதோ மனதால் நன்றி செலுத்துவது முதலாவது முறை. ரெண்டாவது நம்முடைய சொல்லால் நன்றி செலுத்துவது, அந்த ரெண்டாவது தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. முதலாவது என்னன்னா நம்முடைய மனதில் அந்த நன்றி அப்படிங்கிறது பிரவாகம் எடுக்க வேண்டும். அந்த அந்த சந்தோஷம், எனக்கு அல்லாஹ் இப்படி தந்திருக்கானே அப்படிங்கக்கூடிய அந்த ஊற்று மனதில் இருந்து எடுக்க வேண்டும். மூன்றாவதாக செயலால் நன்றி செலுத்த வேண்டும். ஒருத்தர் நல்லா பேசுறாரு, இன்னைக்கு எல்லாம் நல்லா தாங்க செஞ்சிருக்கான், எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாரு. செயல்ல ஒண்ணும் இல்லை, சொல்லுல சுல்தானா இருக்காரு, செயல்ல செய்தானா இருக்காரு. அப்ப அந்த சொல் வந்து தேவையில்லாத சொல், அது நடிப்புன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் நிஃபாக். யார்கிட்டையும் சொல்றாரோ இல்லையோ அவர் மனதால் நம்புகிறார், அந்த நியமத்துகளுக்கு மனதால் நன்றி செலுத்துகிறார், அவருடைய சிந்தனை அவருடைய செயலும் அதற்கு தோதுவாக இருக்கிறது. என்ன குர்ஆன்ல அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவான், யஅமலு ஆலா தாவூத ஷுக்ரா வ கலீலும் மின் இபாதிய ஷகூர், யஅமலு ஆலா தாவூத ஷுக்ரா, நீங்க நன்றி செலுத்துவதற்காக வேண்டி செயல்படுங்கள். பி ஆக்டிவ். இஸ்லாம் மட்டுமே இந்த செயல் என்பதை மாறி மாறி சொல்லக்கூடியது. யா யுஹல்லதீனா ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, அல்லாஹ் அழகா குர்ஆன்ல சொல்லுவான், அமிலு ஸாலிஹாத்னா வெறும் தொழுகை அல்ல, நோம்பல்ல, ஹஜ் அல்ல, பள்ளிவாசல்ல தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறதே அல்ல, ஆக்டிவ். ஒரு முஸ்லிம் என்பவன் தன்னுடைய செயலால் ஆக்டிவா இருப்பான். நீங்கள் நல்லதை தொடர்ந்து செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, செயல் இருக்கணும். அல்லாஹ் மூவிங், நீங்க செயல்பாடுகளால் நீங்கள் சிறந்திருந்தால் தான் உங்களுடைய செயல் அங்கீகாரத்திற்கு உண்டானதாக ஆகும். அப்போ யமலு ஆலதா ஊத சுக்ரா, நீங்கள் அமல் செய்வதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்றியை வெளிப்படுத்த வேண்டி நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவது, வெறும் நன்றி செலுத்துவதால் அல்லாஹ் தருகிற அந்த நியமத்துகளை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிற போது சொல்லுகிறான், ஏதோ நீ நன்றி செலுத்துறதுனால உனக்கு வந்து நான் அதுக்கு பகரம் தருவேன், அதை அதிகப்படுத்தி தருவேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, நான் உன்னை பாதுகாப்பேன், ஐ வில் பி ப்ரொடெக்ட் யூ. அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை என்று சொன்னால், இன்றைக்கு இன்றைய இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள் எழுச்சிகள், இந்த சமூகத்திற்கு அடைந்திருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்திலிருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். இன்றைக்கு தமிழகமாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், என்ன சிரமத்தை நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஒரு ஆயத்துல அல்லாஹ் அழகாக சொல்றான், லூத் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, இன்னா அரசல்னா அலைஹிம் ஹாசிபன் இல்லா ஆல லூத் நஜ்ஜைனாஹும் பிஸஹர் நிஅமதம் மின் இந்தினா கதாலிக நஜ்ஸி மன் ஷகர். அழகான ஒரு ஆயத். இப்படித்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நாம் கல்மாரியை அனுப்பினோம். ஹாசிப, ஹாசிப் என்று சொன்னால் அந்த தரையை அப்படி பிச்சு அப்படி தலையில போடுறது, அவர்கள் மீது எழுதப்பட்ட கல், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பேரை பொறுத்தே கல் வந்துச்சு மேலிருந்து, வரலாறிலே வருகிறது. அந்த பூமி தலைகளாக புரட்டப்படும் போது ஒவ்வொருத்தனும் கல்லை கொண்டு அடிக்கப்பட்டார்கள், அந்த கல்லில் அவன் பேர் எழுதியிருந்துச்சு, அந்த கல்லால் அவன் இறந்தான், வரலாறு வருகிறது. அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், நாம் அவர்களின் மீது கல்மாரியை அனுப்பினோம், இல்ல ஆல லூத், ஆனால் த ஃபேமிலி ஆஃப் லூத் தே ஆர் ப்ரொடெக்டட் பை அல்லாஹ், தே ஆர் ப்ரொடெக்டட் பை அல்லாஹ், நஜ்ஜைனாஹும் பிஸஹர், எந்த நேரத்துல, காலை நேரம், அதிகாலை நேரம், சகருடைய நேரத்தில் நாம் அவர்களை பாதுகாத்தோம். அதாபு எப்ப வருங்கிறது குரான் பெரிய லிஸ்டே கொடுக்குது. அதாபு எப்ப எப்ப அல்ல அனுப்புவான் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹு தஆலா குரான்ல வரிசையாக இடங்களை சொல்லுகிறார். சஹர் நேரத்தில் வருகிற சில அதாபுகள் உண்டு. காலையில முழிச்சு பார்த்தோம் ஊரே காணல் இல்ல, அப்படி வரலாறுகள் குரானிலே உண்டு. நீங்கள் எழுந்து எத்தனை நாள் தஹஜ்ஜத்து தொழுதிருக்கிறீர்கள், உங்களுடைய சஹர் எத்தனை நாள் உயிர்ப்பிக்கப்பட்டது, நாம் உங்களை பாதுகாத்திருப்போம் அல்லாஹ் சொல்றான். சஹர் நஅமத்தம் மின் இந்தினா கதாலிக நஜ்ஸி மன் ஷக்கர், இப்படித்தான் உலகத்தில் யார் நமக்கு நன்றி செலுத்துகிறார்களோ நாமே அவர்களை பாதுகாக்கிறோம். அல்லாஹ் எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய வாதா நம்மிடத்திலிருந்து, நாம் என்றைக்கு அந்த சுக்குர் குசாறுகளாக நன்றிக்குரியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிறோமோ அல்லாஹுவினுடைய முழுக்க முழுக்க பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆயத்து அதை நமக்கு சொல்லி தருகிறது. அது மட்டுமா, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி மா யஃபஅலுல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹுக்கு உங்களை தண்டிப்பதற்கு என்ன இருக்கிறது. மா யஃபஅலுல்லாஹு பி அதாபிக்கும், வாட் ஹேப்பன் டு அல்லாஹ், அல்லாஹ் கேக்குறான் எனக்கு என்ன ஆச்சு, நான் உங்களை தண்டிக்கணும்னு எனக்கு என்ன இருக்கு. நான் படைத்த படைப்பினம், நான் பார்த்து பார்த்து படைத்த படைப்பினம், என்னுடைய ரஹமத்துக்குரிய படைப்பினம், உன்னுடைய மொழியை, உன்னுடைய மூக்கை, உன்னுடைய நாக்கை, உன்னுடைய தாயின் கருவறையில் உன் தாயும் தந்தையும் செய்ய முடியாத, இந்த உலகத்தில் எந்த பயலும் செய்ய முடியாத வேலைய உன்னை நான் பார்த்து பார்த்து படைச்சு என்ன அருமையா உலகத்துல விட்டுருக்கே. ஒரே நேரத்துல உன் தலையில குப்பை அள்ளி கொட்டி, உன் தலையில மலை அள்ளி கொட்டி அழிக்கணும்னு எனக்கு என்ன வந்துச்சு, நான் அப்படி படைக்க வேண்டும் என்று எனக்கு என்ன தலையெழுத்து இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், கேட்டு அடுத்ததாக சொல்லுகிறான் மா யஃபஅலுல்லாஹு பி அன் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். அன்னைக்கு இந்த ஆயத்து சொன்ன, இது ஒரு அருமையான ஆயத்து. இந்த ஆயத்தை நான் வாழ்க்கையில் கடந்து போகிற போதெல்லாம், படித்து போகிற போதெல்லாம் அப்படி ஒரு கணம் நிறுத்தி யோசிக்க வைக்கவே கூடிய ஒரு ஆயத்து. நம்ம வாழ்க்கையில எப்ப படிச்சாலும் இந்த ஆயத்தை இப்படி கடந்து போகிற போது என்ன வார்த்தை, இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், இன் ஆமன்தும் வ ஷக்கர்தும், நீங்கள் ஈமான் கொண்டு நன்றி செலுத்தினாலுங்கிறது இட் இஸ் எ ரெகுலர் ஜெனரல் ரூல். நீங்கள் ஈமான் கொண்டு அப்புறம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் இந்த இடத்துல மாத்தி கேக்குறான், இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்து என்ன ஈமான் கொண்டிருந்தால். அப்ப எப்ப ஈமான் பரிபூர்ணமாக ஆகும், ஒரு மனிதனுடைய ஈமான் எப்போது முழுமையாக ஆகும், அந்த நன்றியை உணருவதில் தான், தனக்கு கிடைத்த அந்த நியாமத்துகளை உணருவதில் தான் ஒரு மனிதனுடைய ஈமான் ஈமானாக ஆகிறது. அப்ப ஈமான் அப்படிங்கிறது வெறுமனே பேசி போகிற ஒரு செய்தி அல்ல அப்படிங்கிறது இந்த தகவல் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். அப்ப கடைசியாக ஒரு ஹதீஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சலாதுன் மன் குன்ன ஃபீ ஆவாஹு அல்லாஹு ஃபீ குன்ஹு வ நஷர அலைஹி ரஹ்மதா வ அத்கலஹு ஜன்னதா இதா உத்திய ஷக்ர வ இதா கதிர கஃபர் وَإِذَا غَضِبَ فَطَر. மூன்று பேர்களை அல்லாஹு தஆலா தன்னோடு அப்படியே அணைத்துக் கொள்ளுகிறான். ஆவாஹுல்லாஹு, அவனை அப்படியே தன்னுடைய கரங்களால் அல்லாஹு தஆலா அணைத்துக் கொள்ளுகிறான். وَنَشَرَ عَلَيْهِ رَحْمَتَهُ, தன்னுடைய ரஹமத்தை அவர்கள் மீது அப்படியே பொழுகிறான். وَأَدْخَلَ جَنَّتَهُ, அவர்களை சந்தோஷமாக அழைத்து சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வைக்கிறான். அந்த மூணு பேர் யார், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நியமத்து வாழ்க்கையில் கிடைத்தாலும் அதற்கென்று அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். இதா உஅத்திய ஷக்கர், அது எதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வாழ்க்கையில். இன்னும் நம்மள்கிட்ட உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, இது நியமத்து தான் ஐடென்டிபிகேஷனே பண்றதுக்கே லேட் ஆயிருது. இதுவும் ஒரு நியமத்து, இதுவும் அல்லாஹ் தந்த ஒரு நேமத்து அப்படின்னு ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கே நமக்காக முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்குதான் குரான் சொல்லி தருகிறது அந்த ஹவ்வ பாருங்க, எப்படி 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 பாருங்க. இதா ஊத்திய ஷக்கர், நன்மைகள் கிடைத்தால் நன்றி செலுத்துவார். இதா கதிர கஃபர், இன்னொருவரை பழிவாங்க சக்தி இருந்தாலும் அவரை மன்னிப்பார். இது ஒரு பெரிய மூமின்களுடைய குணத்திலே ஒரு மிக உயர்ந்த குணம். ஒருத்தனை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனை திட்ட முடியாது, போயிட்டு போது அல்லாஹ்க்காக வேண்டி விட்டுறேங்கன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. ஒருத்தனை முழுக்க முழுக்க பழி வாங்க சக்தி இருந்தும் பழி வாங்காமல் அல்லாஹுக்கென்று நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு விடக்கூடிய அந்த மனோநிலை, அதை குறித்து அல்லாஹ் பெருமானார் இங்கே பேசுகிறார்கள். வைதா கதிப ஃபதர், கோவப்பட்டால் கொஞ்ச நேரத்தில் அந்த கோபத்தை மறந்துடுவார். இந்த குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் அவரை தன்னுடைய ரஹமத்தால் சூழ்ந்து கொள்ளுகிறான், அவரை மன்னிக்கிறான், அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைத்து வைக்கிறான். இன்றைக்கு உலகத்துல கேரக்டர் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறான், ஒரு கிளாஸுக்கு $1000 கேரக்டர் பில்டிங். இன்றைக்கு $1000 பே பண்ணி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கோயிங் டு தட் கிளாஸ். அவங்க என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து கோட்டை போடு, நீ வந்து டெய்லி ஷேவ் பண்ணிக்க, நல்ல கோட்டை போட்டுக்க, நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்க, நீ வந்துட்டு இப்படியே மற்றவங்களை யார பார்த்தாலும் புன்னகை செய்ய, புன்னகை வரலையா என்னடா செய்யறது, எனக்கு சிரிப்பு வரல, சிரிக்கணும் என்ன செய்யறது, சிரிக்கிற மாதிரி நடிங்கிறான். நடிக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்து இன்னைக்கு போய் படிச்சுட்டு வர்றான். என்ன அழகாக அந்த கேரக்டர் பில்டிங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு, இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான். இதை தாண்டி இன்னொரு ஈமானும் இஸ்லாமும் இல்ல. நல்ல விளங்கணும். எந்த மதிப்பீடுகள் இதுவரை நம்மை ஆக்கி வைத்திருக்கிறதோ அந்த மதிப்பீடுகளை உடைத்தெறிந்து விட்டு மனுஷன் வாழ்க்கை என்னங்க, சம் வேல்யூஸ், அதை தவிர வேற ஒரு பலவும் கிடையாது. இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு சொல்றான், ஒரு மனுஷன் இதை இவனால இதை செய்ய முடியும், இவனால இது செய்ய முடியாது, இவன் இதை மட்டும்தான் செய்வான் அப்படிங்கிறதுக்கு மென்டல் ப்ளூ பிரிண்ட் உள்ள இருக்கு. நம்மளே பார்க்கலாம், ஏன்பா இதை செய்ய இல்லைங்க, நம்மளால அதெல்லாம் முடியாதுங்க. ஏன் உலகத்துல எல்லா பேரும் செய்யறான், நீ செஞ்சா என்னங்க, இல்லைங்க என்னால முடியாது. கார் ஓட்டுங்களேன் ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்டுங்களேன் ஓட்ட தெரியாது, ஒரு கணக்கு போடுங்களேன் தெரியாது, இதெல்லாம் ஏன் தெரியாது, எல்லா பேரும் செய்யறதை இவனும் செய்யலாமே அப்படின்னு கேட்டா முடியாது. என்ன அதுல செய்தி அப்படின்னு சொன்னா மென்டல் ப்ளூ பிரிண்ட். இன்னைக்கு சொல்றான், உள்ள இவனாக சில செய்திகளை உருவாக்கி வைத்திருக்கிறான், அதை கோடு போட்டு துண்டு போட்டு தாண்ட சொன்னாலும் தாண்டவே மாட்டான். அதை இது தாண்டறானா, நான் தாண்ட மாட்டேங்க. இதுதான் மனிதனுடைய the basic thing. இஸ்லாம் என்ன செஞ்சு தெரியுமா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தன்னுடைய சஹாபாக்கள்கிட்ட முதல்ல பார்த்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ப்ளூ பிரிண்டை எடுத்து அந்த ப்ளூ பிரிண்டை முதல்ல உள்ளதெல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு திரும்ப unlearn and then learn இதை செய்ய வச்சாங்க. நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். சஹாபாக்களை கட்டமைத்த பெருமானார் முதல்ல செஞ்ச வேலை என்ன அப்படின்னு சொன்னா, unlearn and then learn. இதுவரையும் ப்ளூ பிரிண்ட்ல உள்ள என்ன இருக்கு அவ்வளவையும் உருவி எடுத்துட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ப்ளூ பிரிண்டை வச்சாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த உமர் அடுத்த நாள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஆனார். வித்தியாசம் அங்க அவ்வளவுதான். என்னங்க, நேத்து வரையும் அவர் ஆடு தானே மேய்ச்சி கிழிஞ்ச சட்டத்தனம் போட்டிருந்தா, கிழிஞ்ச சட்டத்தான் போட்டிருந்தார், ப்ளூ பிரிண்ட் மாறி இருக்கு. இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியதில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அப்போ அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் நம்முடைய வேல்யூ சிலது நாம சில செய்திகளை உள்ளே வைத்து இதுதான் நம்மன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடைக்க சொன்னாங்க. அந்த கேரக்டர் பில்டிங் தான் இதெல்லாம். இப்ப இது போன்ற ஹதீசுகளை கேட்கும் போது அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், அல்லாஹ் இந்த மாதிரி உண்டான அந்த சிந்தனையை அந்த குணத்தை எனக்கும் தா, அந்த குணம் எனக்கும் வரணும், இந்த பெருமானார் சொன்ன போதித்த இந்த குணத்தில் நானும் அதன்படி வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தாலா ஆட்டம் பெட்டிக்கு அந்த குணத்தை நமக்கு தருவான். இதுல அடுத்ததாக இந்த சுக்குர் குசார் அப்படிங்கறதுல அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லுகிற அந்த நபித்தோழரிடத்தில் ஒரு நாள் பேசிய வரலாறு, ஒரு நாள் பேசிய அந்த செய்தி, அது நன்றி செலுத்துவதில் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்குது. இது ஹதீஸ் கிதாபுகள்ல இது சார்பா நமக்கு எழுதுறாங்க. அதுல என்னன்னா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல நான் சுருக்கமா முஆத் அவர்களுடைய வரலாறை சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா கடந்த வாரத்துல நான் சொல்லும் போது சொன்னேன், முஆத் அவர்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சாங்க, கொண்டு போய் ஒரு உயர்ந்த இடத்துல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிறுத்தப்பட்டவர்கள் முஆத். அதுக்கு ஏன் காரணம் அப்படிங்கறதையும் போன வாரம் லேசா சொல்லிட்டு அப்படி நவன்ட்டேன். அப்புறம் ஒரு சகோதரர் போன் பண்ணி சொன்னாரு, இந்த முஆத் அவர்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, அந்த சஹாபாக்கள் மீது உண்டான அந்த பிரியம், அவர்கள் மீது உண்டான அந்த அன்பு அதிகரிப்பதற்கு அது காரணமாக இருக்குன்னு சொன்னார். அது ஒரு நல்ல தகவல். அதனால இந்த இடத்துல சொல்றேன், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் அவர்களை அழைத்து ஒரு நாள் சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லஉஹிப்புக், வல்லாஹி இன்னி லஉஹிப்புக், வல்லாஹி இன்னி லஉஹிப்புக் யா முஆத், முஆதே, நான் அல்லாஹுக்காக வேண்டி உன்னை பிரியப்படுகிறேன், அல்லாஹுக்காக வேண்டி உன்னை நான் பிரியப்படுகிறேன், அல்லாஹுக்காக வேண்டி நான் உன்னை பிரியப்படுகிறேன் நான். உடனே பதிலுக்கு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி இன்னி லஉஹிப்புக யா ரசூலல்லாஹ், பெருமானார் அவர்களே நானும் அல்லாஹுக்காக வேண்டி உங்களை பிரியப்படுறேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஒரு செய்தி சொன்னாங்க, இது ஆத்தன்டிக் பரிபூரணமான சஹீஹான ஹதீஸ், இமாம் அபூதாவூத் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதுல இமாம் பெருமானார் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், முஆதே ஊசிக யா முஆத், ஊசிக யா முஆத், லா தத்அன் ஃபீ துப்ரி குல்லி ஸலாத்தின் தகூல் அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரி வ ஷுக்ரி வ ஹுஸ்னி இபாதத்தி. பெருமானார் அவர்கள் சொன்னது, ஊசிக யா முஆத், உனக்கு நான் ஒரு செய்தியை வசியத்தாக செய்கிறேன், வசியத் பண்றேன். என்னது? லா தத்அன் ஃபீ துப்ரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பின்னாலும் நீ இதை சொல்லுவதை விட்டு விடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத்துக்கு சொன்னது, சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி, யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்கிற, உன்னை துதிபாடுகிற அந்த நாவை எனக்கு நீ தந்தருள்வாயாக, உனக்கு நன்றி செலுத்துகிற அந்த மனப்பான்மை எனக்கு தருவாயாக, ஓ ஹுஸ்ன இபாதத்தி, நல்லமல் செய்யக்கூடிய அந்த நிலையை எனக்கு தந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை வெளியிருந்து பார்த்தோம், இந்த ஹதீஸ பல தடவை தாலிமினுடைய கிதாபுகள்ல படிச்சிருப்போம், இல்ல உலமாக்கள் சொல்ல பல தடவை கேட்டிருப்போம் இந்த ஹதீஸ். அப்படி இல்ல, முதல் தடவையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்றது, நீங்க அல்லாஹுவை மறந்துட வேண்டாம், அந்த நினைவு இறைவனை பற்றி உண்டான நினைவு உங்களுடைய மனதில் அப்படியே பசுமையா இருக்கட்டும், திக்ர். ரெண்டாவது, அல்லாஹுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, ஷுக்குர், பி கிரேட்ஃபுல் டு ஹிம், அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். மூணாவது, நல்லமல் செய்யுங்க. வெளியிருந்து பார்த்தா ஒரு சாதாரணமான ஒரு தகவலாக இருக்கிற இந்த செய்தி மிக பயங்கரமான ஒரு ஆழமான கருத்தை கொண்டது. லேஸ் மாசான செய்தி அல்ல, ஒரு ஒரு முஸ்லிமினுடைய மொத்த வாழ்க்கையையும் புரட்டி போடுகிற செய்தி. ஏன் இதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பெருமானாருடைய மொத்த வாழ்க்கையிலும், மதீனாவினுடைய வாழ்க்கை, மக்காவினுடைய வாழ்க்கை, முழுக்க முழுக்க எல்லோரோடும் தொடர்பு கொண்டிருந்த அந்த வாழ்நிலையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட யாரையும் நேரடியாக பார்த்து அன உஹிப்புக், ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை. எத்தனை சஹாபாக்கள் பெருமானாருக்கு அவர்களுடைய காலடியில் கொண்டு போய் உயிரை வைத்த சஹாபாக்கள் உண்டு. அபூபக்கரை விடவா, உமரை விடவா, உஸ்மானை விடவா, அலியை விடவா? அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு வரலாறுல தெரியும் எவ்வளவு பிரியமான சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சா விளங்கும். பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய அடுத்த சக்கு, என்னுடைய அப்படி ஒரு அந்த அகே ஷக்கீக் அப்படின்னு சொல்லுவோம் அரபியில, என்னுடைய அப்படி ரிஃப்ளெக்ஷன் அபூபக்கர். ஆனால் அந்த அபூபக்கரை பார்த்து அன உஹிப்புக்குன்னு சொல்லவே இல்லை. இதுதான் வரலாற்றில் முக்கியமான தகவல். பெருமானார் வாழ்ந்த காலத்தில் எந்த சஹாபியையும் பார்த்து ஒரு தடவை கூட அன நான் உஹிப்புக் என்று சொல்றதே கிடையாது. ஆனால் முஆத் என்ற இந்த நபி தோழரை பார்த்து வெறும் உஹிப்புக் சொல்ல, வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், அல்லாஹுவின் மீது சத்தியமாக முஆதே உங்களை நான் விரும்புகிறேன், ஒரு தடவை இல்ல மூணு தடவை, ஒரு தடவை இல்ல மூணு தடவை, வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், வல்லாஹி இன்னி ல உஹிப்புக். இந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸ் கிதாபுகள்ல அல் ஹதீஸுல் முஸல்ஸல் பில் முஹப்பா என்று எழுதுவார்கள். ஹதீஸ்னுடைய கிதாபுகள்ல அல் ஹதீஸ் அல் முஸல்ஸல் பில் முஹப்பா. முசல்சல் அப்படின்னு சொன்னா சீரியல் அர்த்தம், ஹதீஸ் பிரியத்தை சீரியலாக வைத்த ஒரு ஹதீஸ் அப்படின்னு எழுதப்படும். அப்படி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஹதீஸ முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு சஹாபிக்கு அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது அந்த சஹாபியை கூப்பிட்டு முஆத் சொல்லுகிறார்கள், அந்த சஹாபி பேர சொல்லி, வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், வல்லாஹி இது மாத்திரி அபு முஆத் இப்னு ஜபல் அவர்களிடத்திலிருந்து கடைசி சஹாபி வரை, பின்னால இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூதாவுது வரை இந்த ஹதீச யாரெல்லாம் கேட்டாங்களோ சொல்லி கொடுக்கிறவர் அவரை பார்த்து சொல்லுவார், முதல்ல நான் அவனை பிரியப்படுறேன், அதுக்கப்புறம் இந்த ஹதீச சொல்லுவார், அல்லாஹ்மா இன்னி அல்லாஹ் திக்ரிக்க அப்படிங்கறத நீங்க ஓதிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதுவரையும் வரலாறில் பெருமானார் யாரையும் பார்த்து நான் பிரியப்படுறேன்னு சொல்லவே இல்லையா? ஏன் சொல்லல? அப்படி பெருமானார் சொல்லாம இருப்பாங்களா? யாரையாவது நீங்க பிரியப்பட்டா உடனே சொல்லிருங்கன்னு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் வருது, நீங்கள் யாரையாவது பிரியப்பட்டால் அலினுஹு, உடனே சொல்லிருங்க அவர்கிட்ட போய், அந்த சகோதரர்கிட்ட, நான் அல்லாஹுக்காக வேண்டி உங்களை பிரியப்படுகிறேன்னு சொல்லிருங்கன்னு. ஆனா அந்த நபி யாரையும் வல்லாஹி இன்னில உஹிப்புக்கு ஏன் சொல்ல இல்ல, முஆத் மட்டும் ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, ஹதீஸினுடைய கிதாபுகள்ல வருது, ஒரு சஹாபி வந்து ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மன் அஹப்புன் நாசி இலை, பெருமானார் அவரிடத்துல வந்து ஐயுன் நாசி அஹப் இலை, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு யார பிடிக்கும்னு கேட்டார். ஒரு சஹாபி பல கேள்வி கேட்டிருக்காங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ பெருமானார் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு யார பிடிக்கும், ஐயுன் நாசி அஹப்பு இலை, உங்களுக்கு யார பிடிக்கும்? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அன உஹிப்பு ஆயிஷா, எனக்கு ஆயிஷாவை பிடிக்கும்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி திரும்ப கேக்குறாரு, மினர் ரிஜால் ஃப்ரம் மென், ஆயிஷா அப்படிங்கிறது உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிரியமான மனைவி, அதனால நீங்க பிடிக்கும்னு சொல்றீங்க, ஃப்ரம் மென் இன் த ஜென்ஸ் சைடு, அவர் கேக்குறாரு அந்த சஹாபி விடல. உடனே பெருமானார் சொல்லுகிறார்கள், உஹிப்பு அபூபக்கர், எனக்கு அபூபக்கர் பிடிக்கும், சும்மா உமர், அதுக்கப்புறம் உமரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஹதீஸ், இது புகாரி போன்ற அந்த கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஹதீஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேரடியாக அபூபக்கரை பார்த்து ரசூல்லா எனக்கு பிடிக்கும் சொல்ல இல்ல, இன்னொருத்தர் வந்து கேக்குறாரு, உங்களை யார பிடிக்கும், எனக்கு அன்னை ஆயிஷாவை பிடிக்கும், என் மனைவியை பிடிக்கும், அப்புறம் யார பிடிக்கும், அபூபக்கரை பிடிக்கும், அப்புறம் உமரை பிடிக்கும்னு ரசூல்லா வரிசையா சொல்றாங்க. இன்னொரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அன்தும் அஹப்புன் நாசி இலை, அன்சாரிகளே நீங்க ஒன்னும் கவலைப்படுக்க வேண்டாம், அவர்கள் எல்லாம் முஹாஜிர் சஹாபிகள், அந்த குரைஷி சஹாபிகள் என்னோடு வந்தவர்கள், முஹாஜிரீன்கள் எல்லாம் பொருளை எடுத்துட்டு போனாங்க, நீங்க உங்களோட ரசூல் எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னாங்க. அன்சாரிகளை பார்த்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அன்தும் அஹப்புன் நாசி இலை, மக்களிலே மிகவும் பிரியமானவர்கள் நீங்க தான் சொன்னாங்க. முடிஞ்சா? இது இதுவும் பொதுப்படையாக பெருமானார் பேசியது, எந்த சஹாபியும் குறிப்பிட்டு இவர் இவர் அப்படிலாம் சொல்லல, அன்சாரிகளே எல்லாருக்கும் எனக்கு, எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், முடிஞ்சு போச்சு. மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹசன் ஹுசைனை பார்த்து, அவருடைய பேர பிள்ளைகளை பார்த்து, இவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அது ஹதீஸ்ல வருது. அதையும் பொதுவாக சொல்லுகிற போது, எனக்கு ஹசனையும் ஹுசைனையும் பிடிக்கும், பேர பிள்ளைங்களை பிடிக்கும்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இந்த நான்கு ஹதீஸ் தான் மொத்தத்திலே வருது பிடிக்கும்ங்கிறதுல, அது யார் அப்படின்னு சொன்னா, ஸைத் இப்னு உஸாமா என்கிற அந்த சஹாபியை பார்த்து அவரை எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. ஜெயித் இப்னு உஸாமாவை அவரை எனக்கு பிடிக்கும் சொன்னாங்க. இந்த நாலு செய்தி தான் பிடிக்கும் அப்படிங்கறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வரலாறு. இன்றைக்கு உலகமே பெருமானாரை பிடித்திருக்கிறது, பிடிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும். முதல்ல பெருமானார் அவர்களை பிடித்தால்தான் நமக்கு ஈமானே வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகாக சொன்னாங்க, நான் உங்களிடத்தில் என்னுடைய பிரியம் உங்களை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய குடும்பத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுனா மட்டும்தான் உங்க ஈமான் ஃபுல்ஃபில். இல்ல ரசூல்லா கொஞ்சம் குறைச்ச நல்லா ஈமான்னா உனக்கு ஈமான் இல்லைன்னு அர்த்தம்னா. அப்ப நமக்கு எல்லாம் அந்த தேவை இருக்கு. பெருமானாருடைய பிரியம் அப்படியே நம்முடைய உடலால், சிந்தனையால், நம்முடைய ரத்தத்தால், உணர்வுகளால் ஓட வேண்டிய ஒரு செய்தி. ஆனா அந்த பெருமானார் ஒரு சஹாபியை பார்த்து, அது முஆத் இப்னு ஜபலை பார்த்து, ஐ லவ் யூ, ஐ லைக் யூ சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுவும் வல்லாஹி போட்டு, வல்லாஹி சத்தியமா நான் உங்களை பிரியப்படுறேன். முஆத் இப்னு ஜபல் யார்? முஆத் இப்னு ஜபல் யார்? ரெண்டாவது அக்கபா நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில கடுமையான சிரம் கொடுக்கப்பட்டு, நம்ம வெளியே எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் போயிட்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா நம்ம எங்க போலாம் ஹிஜ்ரத்துக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, அந்த கடைசி நேரத்துல முதல் ஆண்டு ஒரு குரூப் வந்துச்சு, அதுக்கு பேர் அக்கபா ஊல அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆண்டு ஒரு அக்கபா, ஒரு கூட்டம் மதீனாவில இருந்து ஈமான் கொள்றதுக்காக வேண்டி வர்றாங்க. முதல் ஆண்டு ஈமான் கொண்டு போனவங்க ரெண்டாவது ஆண்டு கூட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வர்றாங்க. அதுல ஒரு துக்குனியோண்டு பையனா ஒரு ஓரத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. ரெண்டாவது அக்கபா பெருமானார் அவர்கள் மக்காவில மதீனாவுக்கு போறதுக்கு ரெடி ஆகி மூணாவது வருஷம் கிளம்பி போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது அக்கபால ஈமான் கொள்றதுக்காக வேண்டி ரகசியமான முறையில் மதீனாவிலிருந்து வந்த அந்த சஹாபாக்கள், அந்த ஈமான் கொண்டவர்கள் மதீனத்து வாசிகள், ஒருத்தரை ஒரு சின்ன பையனை கூட கூட்டிட்டு வராங்க. ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்த ஒரு குட்டி பையன் முஆத் இப்னு ஜபல், அவர் மேல இவ்வளவு ஒரு பெரிய நபிக்கு வரணும்னு என்ன இருக்கு? அந்த ஒரு குட்டி பையன் மேல இவ்வளவு பிரியம். மொத்தமே முஆத் இப்னு ஜபல் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த ஆண்டுகள் 34 வருடம். இன்னொரு ஹதீஸ், இன்னொரு அவருடைய அந்த ரிவாயத்தின்படி அவருடைய வயசுல கொஞ்சம் வித்தியாசத்துல 34 வயசு. முஆத் இப்னு ஜபல் உலகத்தில இருந்தது 34 அல்லது 36 அல்லது 32, இப்படி மூணு வகையான செய்திகள் வருகிறது. ஒன்லி 32, ஒரு 32 வயசு மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி பெருமானாருடைய இதயத்தை இப்படி ஆட்டி அவர்களுடைய நுவத்தான வாயிலிருந்து வல்லாஹி இன்னி லவுஹிப்பு, ஐ லைக் யூ யா முஆத் என்று சொல்ல வைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம், அது ஏன் அப்படி ஒரு வார்த்தை வந்தது, ஏன் அப்படி பிரியப்பட்டாங்க. போன வாரம் சொல்லும் போதே ஒரு செய்தியை நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு முஆத் இப்னு ஜபல் அவர்களை அனுப்ப போகிற போது யமனுடைய தேசத்திலே போய் அவர்களுக்கு நீங்கள் தீனை சொல்லிக் கொடுங்கள்னு சொல்லுகிற போது பெருமானார் கேட்ட வாசகம் என்ன தெரியுமா? கைஃப தக்தி யா முஆத், கைஃப தக்தி யா முஆத், நீங்கள் எதை கொண்டு தீர்ப்பளிப்பீர்கள்னு கேட்டாங்க. அக்தி பி கிதாபில்லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அதுல இல்லைன்னா நான் ஹதீஸிலிருந்து தீர்ப்பளிப்பேன், அதுலயும் இல்லைன்னா ஒரு பெருமானார் பேசிய பேச்சு பாருங்க ஒரு சஹாபிட்ட, அதுலயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல, நீ என்ன செய்வீங்க? அப்ப முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜ்தஹிது பி ரஅயி வலா ஆலு, நான் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து நான் ஃபைண்ட் அவுட், ஐ வில் ஃபைண்ட் அவுட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, தரப பி சத்ரிஹி, அவருடைய தன்னுடைய நுபுவத்துடைய கரத்தினால் அவருடைய நெஞ்சில பெருமானார் அடிச்சிட்டு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூல ரசூலில்லா லிமா துஹிப்பு ரசூலுல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூல ரசூலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு இப்படி ஒரு குணத்தை, இப்படி ஒரு மனுஷனை ஏற்படுத்தி தந்த அந்த அல்லாஹுக்கே சர்வ புகழும், எதை அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் விரும்புவார்களோ அது மாதிரி ஒருத்தரை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. இந்த ஹதீஸ் தான் அன்னைக்கு சொன்னேன். இதை ஏன் பெருமானார் சொன்னார்கள்னா வரலாறிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பிரியம் ஏன் பெருமானாருக்கு முஆத் இப்னு ஜபல் அவர்கள் மீது வந்தது அப்படின்னு சொன்னா, முழு வரலாறுலையும் நம்ம பார்த்தா ஒரே ஒரு காரணம் தான் கிடைக்கும். முழு வரலாறிலும், மாதுனுடைய வரலாறில் முழு வரலாறிலும் ஒரே ஒரு காரணம்தான் பெருமானார் அவர்களுடைய பிரியம் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது. என்ன அப்படின்னு கேட்டா, முஆத்துக்கு இருந்த விசாலமான அறிவு, விசாலமான அறிவு. அந்த அறிவு தளத்தில் ஏற்கனவே நான் சொல்லும் போது சொன்னேன், இஸ்லாமாக இருக்கட்டும் வாழ்வியலாக இருக்கட்டும் நம்முடைய இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிற செய்தி என்ன தெரியுமா? அறிவு சார்ந்து இந்த சமூகம் எப்படி நடைபோடுகிறதோ அதுதான் காரணமாக அமையும். அப்போ முஆத் இப்னு ஜபல் சின்ன வயதாக இருந்தாலும் கூட நன்ற ஒரு ஒரு தீர்க்க தண்ணிய தரிசனமான அறிவு எல்லாவர்களுக்கு, ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு கிடைச்சது. அதுல முஆத்துக்கு கிடைத்த அறிவு இருக்கிறதே மிக நுட்பமான ஆழமான குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த அறிவு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை பெருமானாரே சொல்லுகிறார்கள், ஜும்மால நமக்கு இங்க மெம்பர் படியில ஏறி ரெண்டாவது குத்துபால ஓதுவாங்க. பொதுவா நம்ம எல்லா ஊர்களிலையுமே ரெண்டாவது குத்துபால ஓதும் போது இந்த தகவலை ஓதுவாங்க, அர்ஹமு பி உம்மதி உம்மதி அபூபக்கர் வஅஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர் வஅஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான் வஅக்தாஹும் அலி. இந்த வசனத்தை எப்படியாவது ஏதாவது ஒரு பள்ளியாசல்ல நம்ம காதல வாங்கியிருப்போம். இது வந்து என்னன்னா, பெருமானார் சொன்ன செய்தி தன்னுடைய சஹாபாக்களை பற்றி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு டேக் கொடுத்திருந்தாங்க, ஒரு அட்ரஸ், இவரா இவருக்கு. அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல எல்லாம் வருது, இந்த ஹதீஸ் இதுல சொல்றாங்க, அர்ஹமு பி உம்மதி அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர், என்னுடைய உம்மத்திலே ஒரு ரஹ்மத் பொருந்திய அருள் பொருந்திய அதுவும் அந்த ரஹ்மத்தான உள்ளம் படைத்த ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அது யார் அப்படின்னு கேட்டா, இரக்க சிந்தனை கொண்டவர் யாருன்னு கேட்டா அபூபக்கர். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க, அபூபக்கர் அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர் வஅஷத்துஹும் ஃபி அம்ரில்லா உமர், அல்லாஹுவினுடைய விஷயத்தில் மிக ஸ்ட்ராங், எவை எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அல்ல அப்படி வச்சிருந்தான், பயங்கர போல்ட், நம்ம சொல்லுவோம்ல போல்ட், அந்த இது நடக்கணும் அல்லாஹ் சொல்லிட்டான அவ்வளவுதான், ஒண்ணு இது நடக்கணும் இல்லைன்னா கத்திய உருவாங்க. இது உமர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய குணம். மூணாவது வஸ்தகஹும் ஹயாஅன் உஸ்மான், வெக்கத்தால் முழுமை பொருந்தியவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு. அது பெருமானாருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம், கிதாபுகள்ல படிக்கிறோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சாஞ்சி உட்கார்ந்துருந்தாங்க, அபூபக்கர் உள்ள வரட்டுமான்னு கேட்டாங்க, வர சொன்னாங்க, உமர் வர சொல்லிருந்தாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு உங்கள்ட்ட கேட்கறாங்க உள்ள வரட்டுமானோட, டக்கு புக்குன்னு எந்திரிச்சு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தன்னுடைய வேட்டி கிட்டி எல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கிட்டு உட்காந்து இப்ப வர சொல்லுங்கன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார், யாருக்கும் எதையும் சொல்லல, உஸ்மான் வர்றாருன்னு உடனே உங்களுடைய இந்த அந்த மேனர்ஸ் மாறுது, அப்படி என்ன உஸ்மானுக்குன்னு ஒண்ணு, அவர் ரொம்ப வெக்கப்படுபவர், லேசாக ஆடைகள் விளங்கி இருந்தாலும் கூட அவர் ஒரு பெண்ணை போன்று வெக்கப்படக்கூடிய ஒரு சுபாவம் உடையவர், அவற்றை அப்படித்தான் நடந்தது. பெருமானாருடைய குணம் எவ்வளவு உயர்ந்த குணமா இருக்கு, அந்த சஹாபி எப்படியோ அவருடைய டேஸ்டுக்கு இறங்கி நடக்கிறது. அப்ப அஸ்தகஹும் ஹயாஅன் உஸ்மான் வஅக்தாஹும் அலி, தீர்ப்பளிப்பதில் தீர்ப்பு சொல்லுவதில் அதாலத்தில் நேர்மையில் அலிக்கு நிகரானவர் இன்னொருவர் இல்லை. இந்த நான்கு சகாபாக்களை பத்தி நமக்கு மெம்பர்ல வாசிப்பாங்க, அதோட அது முடிஞ்சு போயிரு. ஆனா ரசூல்ல அதோட நிப்பாட்டல, இன்னும் சொல்றாங்க, இன்னும் என்னுடைய சகாபாக்களில் ஸ்பெஷல்ஸ் உண்டு, இன்னும் என்னுடைய சகாபாக்களில் முக்கியஸ்தர்கள் உண்டு, தெர் இஸ் சம் விஐபிஸ், நான் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும், ஐ ஹாவ் டு பி இன்ட்ரோடியூஸ் தம் அமங் யூ, உங்களுக்கு மத்தியில் அவர்களை நான் அடையாளப்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன பெருமானார் முதல்ல அறிமுகப்படுத்தினது, அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத் இப்னு ஜபல். பெருமானார் சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்துல ஹலால் ஹராம் என்னுடைய விஷயத்தில் மிக தேர்ச்சி பெற்றவர் யாருன்னு கேட்டா முஆத். பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த செய்தி, வஅக்ரஹும் உபை பின் கஅப், அவர்களில் அதிகமாக ஓதக்கூடியவர் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அஃப்ரதுஹும் ஸைத், பெருமானார் வரிசையா சொல்றாங்க, அஃப்ரதுஹும் ஸைத் ஃபராயிதினுடைய விஷயத்தில், அதாவது இந்த வாரிசுரிமை சட்டத்தினுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா ஸைத் அவர்களை நீங்கள் அதில் இருந்து கேட்டுக்கொள்ளலாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்க, லி குல்லி உம்மத்தின் அமீன, லி குல்லி உம்மத்தின் அமீன வ அமீனு ஹாதிஹில் உம்ம அபூ உபைதத்து பனுல் ஜர்ரா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு, ஒரு பாதுகாவலர், ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஒரு செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அமீன், லி குல்லி உம்மத்தின் அமீன வ அமீனு ஹாதிஹில் உம்ம, இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பாளர் அந்த நம்பிக்கைக்குரியவர் அபூ உபைதத்து பின்னுல் ஜர்ரா. இவர்கள் எல்லாம் பெருமானாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். சகோதரர்களே, இந்த வரலாறுலாம் நம்ம உள்வாங்கி ஆகணும். இஸ்லாம் அப்படிங்கிறது தொப்பி போடுறதும் ஜிப்பா போடுறதும் தொழுகிறதும் மட்டுமோடு அல்ல, நம்ம எப்போதும் சொல்றது அதுதான், இந்த சஹாபாக்களை குறித்து பெருமானார் எப்படி நமக்கு அடையாளப்படுத்தினார்களோ அப்படி உள்வாங்குவது இந்த சமூகத்தின் கடமை. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர் அர்ஹமு உம்மத்தி என்று சொன்னார்களோ, இன்னைக்கும் அபூபக்கர் அர்ஹமு உம்மத்தி தான். இல்ல, எங்களுக்கு அபூபக்கர் வேணான்னு எந்த பெயரும் சொல்ல முடியாது. அலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல், இந்த சமூகத்தில் கடைசி காலம் வரை ஹலால் ஹராமினுடைய விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸுகளில் மிக ஞானம் கொண்டவர் முஆத் என்று பெருமானார் சொல்லப்பட்டால், இன்னைக்கு முஆத் தான். இல்ல, முஆத் சின்ன பிள்ளையா இருந்தாரு, 35 வயசுல மூத்தா போயிட்டாரு, நாங்க முஆத் எப்படி ஏத்துக்க முடியும்? முஆத் தான் கொஞ்ச நாள்லயே அவர் மூத்தா போயிட்டாரு. அவரை போய் நாங்க இன்னைக்கு அதை விட அதிகமா நாங்க கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கோம், கிதாபுகள் வச்சிருக்கோம், எங்கள்கிட்ட வந்து ஃபிக்ஹி கிதாபுகள் உண்டு, ஹதீஸ் கிதாபுகள் உண்டு, நாங்க தேவபந்தில் ஓதிருக்கோம், நாங்க சஹாரன்பூர்ல ஓதி, சொல்லவே முடியாது. இன்னைக்கும் அந்த முஆத் நமக்கு தேவை. இப்ப அதனாலதான் இந்த செய்தியை நான் திரும்ப சொல்லுவேன், தப்சீருக்குள்ள போயிருப்பேன். இல்ல, அவர் கேட்டுட்டாரு, அறிவு தளத்தில் இருக்கிற ஒருவரை பெருமானாரி எப்படி பிரியப்பட்டார்கள். முக்கியமான செய்தி, இன்றைக்கு இந்த சமூகம் இவ்வளவு தாழ்ந்து போவதற்கு காரணம் யாரிடத்தில் அல்லாஹ் அந்த ஞானங்களை கொடுத்தான், அவர்களை வெறுத்து ஒதுக்கியதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மட்டும் இங்க ஒரு வந்து ஒரு சிக்ஸ்டர் டான்ஸ் குரூப் ஒண்ணு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கூட்டம், நிக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஒரு பேயனும் ஒரு பே பொம்பளையும் கொண்டு வந்து இங்க இப்ப ஆட விட்டு ரெண்டு கரிச்சி இப்ப கட்டி விட்டா, ஐயோ அல்லாஹ் அக்பர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், தஸ்பீ உருட்டி வெளியே நின்னுகிட்டு இருப்பான். முட்டாப்பைய சமூகமாக ஆன ஒரு சமூகமாக ஆகிவிட்டது இன்னைக்கு. அப்ப பெருமானார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையிலே நான் ஒருத்தரை பிரியப்படுறேன்னா ஒரே காரணம், அவருக்கு அல்லாஹ் தந்திருந்த அந்த அறிவு. அதை பெருமானார் ஒத்துக்கிட்டு தான் சொன்னாங்க, அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், என்ன இது அநியாயமா, நான் இருக்கும்போது நான் ஒரு ரசூல்லா, நான் இருக்கும்போது நீ என்னையா, நீ சின்னப்பைய ரெண்டாவது அக்கபால வந்தவன் அல்லான்னு உட்கார்ந்துருக்க சொல்லலையே, ஊட்டி வளர்த்தாங்க நான் சொல்லாலேசன், ஊட்டி வளர்த்தாங்க, ரெண்டு தடவை யமனுக்கு அனுப்புனாங்க, வரலாறுகளில் வருகிறது, ரெண்டு தடவை பெருமானார் அவர்களால் யமனுக்கு அனுப்பப்பட்ட சஹாபி முஆத் இப்னு ஜபல். முதல் தடவை ஃபத்ஹ மக்கா நடந்த பின்னாடி உடனே அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் போது பெருமானார் அவர்களையும் அபு மூசல் அஷ்அரி என்று சொல்லுகிற அந்த தோழரையும் அனுப்பிடுறாங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாடம் நடத்துறாங்க. முஆதே, ஏன் தெரியுமா உங்களை அங்க அனுப்பி வைக்கிறேன், உங்களை ஏன் தெரியுமா யமனுக்கு போக சொல்றேன், யமன்ல அதிகமாக யஹூதிகளும் நசாராக்களும் உண்டு, அவர்கள் முன்னுண்டான வேதங்களை கற்று வைத்திருக்கிறார்கள், அவங்க நீங்க ஏதாவது போய் ஒரு விஷயத்தை பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க தன்னுடைய முன்னால் உள்ள தௌராத்தையும் இஞ்சியிலையும் உங்களுக்கு எதிராக விரிச்சு வைப்பான். You are going to face a society which already known or cultured. ஆரம்பத்தில் படித்த அந்த சமூகத்தை போய் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். எப்படி தேர்வு, பெருமானாருடைய தேர்வு யார சூழல்லா, நினைச்சு அழ வேண்டிய ஒரு சமூகம் இதை இன்னைக்கு நினைக்காம அழுதுகிட்டு இருக்கான். எப்படி அப்படி தேர்ந்தெடுத்து அவங்களை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை அனுப்பிடுறேன், அவர்கள் அவரெல்லாம் அகல கிதாபுகள், அவர்களிடத்துல போய் நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுகிற போது எப்படி தெரியுமா சொல்லணும், எஸ்ஸிரா வலா து அஸ்ஸிரா, இஸ்லாத்தை லேசுப்படுத்தி சொல்லுங்க, அவங்க அறிவுக்கு விளங்குற அளவுக்கு சொல்லுங்க, பொதுமக்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்லுங்க, மார்க்கத்தை நீங்கள் கஷ்டப்படுத்தி விட வேண்டாம். இல்லங்க, இது லேமேனுக்கெல்லாம் விளங்காது, இது சாமானியர்களுக்கு புரியாத மார்க்கம், குர்ஆன் ஹதீஸியா படிச்சிட கூடாது, நீ விளங்கிடுவே, எந்த பைய சொன்னா, யார் சொன்னா படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அன்னைக்கு, வேற யார் படிப்பா, பெருமானார் கேட்கிறார்கள், எஸ்ஸிரா வலா து அஸ்ஸிரா, அவர்களை சிரமப்படுத்திடாதீங்க, போட்டு லேசா சொல்லிக் கொடுங்க, அவங்க அறிவு எவ்வளவுக்கு விளங்குமோ அந்த அளவுக்கு இறங்கி சொல்லிக் கொடுங்க. எக்காலத்திலும் அறிவு தளத்தில் நின்று வேலை செய்கிற நீங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க, பஷிரா பஷாரத் சொல்லுங்க, நல்லது அப்படி செய்யுங்க, நல்லா இருக்கு அப்படி செய்யுங்க, வலா து நஃபிரா, வெறுப்பை ஏற்படுத்தி விட வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தரோட ஒரு இதே தொழுகையும் இதே நோன்பையும் வைத்துக் கொண்டு உங்களுக்கு மத்தியில் நீங்கள் வெறுப்பாக ஆங்கிக் கொள்ள வேண்டாம். அவரை பார்த்தா இவரு, நாங்க சலாம் சொல்ல மாட்டோம், அவர் அந்த இயக்கம் என்ன முட்டாத்தனமான இயக்கம், எல்லாம் இருக்கு இஸ்லாத்தை தவிர, எல்லாம் இருக்கு, இன்னைக்கு இஸ்லாம் என்ற அந்த ஒரு செய்தி மட்டும் இல்ல. ஏன் அவருக்கு நான் சொல்ல மாட்டேன், இவருக்கு அவர் சொல்ல மாட்டார், அவருக்கு இவர் சொல்ல மாட்டார், என்ன இஸ்லாம்? இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த இஸ்லாமா? அந்த முஆத் இப்னு ஜபல் இது முதல் தடவை. ரெண்டாவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வர்றாங்க. அது உண்மையிலேயே ஒரு அற்புதமான வரலாறு. அதுல இன்னொரு தடவை ஒரு ஒரு இடத்துக்கு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விட்டாங்க முஆத் இப்னு ஜபல. அவங்க ஏறி போன பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆளை கூப்பிட்டு போய் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. யார சொல்ல, அவர் தான் வழி அனுப்பிட்டீங்களே பெருமானாருடைய சுன்னத் வாசல் வரையும் வந்து அந்த வாகனத்துல அவர் ஏற்றி விட்டு அனுப்புவாங்க. அதுதான் பெருமானாருடைய சுன்னத். வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் தன்னுடைய இந்த தாவாவினுடைய அந்த பணிக்காக வேண்டி அனுப்புவதாக இருந்தாலும் பெருமானார் கீழே இறங்கி வந்துருவாங்க. அப்படி வந்து முஆத் இப்னு ஜபல் அவர்களை அனுப்பி விட்ட பின்னாடி திரும்ப உடனே ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றாங்க, அவரை போய் உடனே கூட்டிட்டு வாங்க. அப்படி ஒரு சுன்னத் பெருமானார்கிட்ட இல்ல. அனுப்பிட்டாங்கன்னா துவா செஞ்சு முடிஞ்சு போயிருங்கன்றுவாங்க, இங்க இனி இருக்காதீங்க. அப்போ அந்த சஹாபி போய் இவங்களை கூட்டிட்டு வர்றாங்க முஆத் இப்னு ஜபல. கூட்டிட்டு வந்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, முஆத் இப்னு ஜபல் யார சொல்ல, என்ன வித்தியாசமான பழக்கம், எப்போதும் கூப்பிட மாட்டீங்களே, ஏன் திடீர்னு கூப்பிட்டு விட்டீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எல்லா செயலையும் நன்றாக ஆராய்ந்து சிந்தித்து அறிவோடு செயல்படுங்கள். எப்படி? நல்லா கவனிக்கணும் அந்த வாழ்க்கை வரலாற்ற. போனவரை திரும்ப கூப்பிட்டு விட்டு நீங்க எது செஞ்சாலும் நல்ல அறிவோடு உங்களுடைய செயல் இருக்கட்டும். நீங்கள் அறிவில்லாமல் ஒரு செயலை செய்தால் அல்லது அறிவு தளத்தில் யோசிக்காமல் நீங்கள் செய்தால் அவர்கிட்ட சொல்றாங்க, அது உலூலாக ஆகும், மோசடியாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை பெருமானார் அவர்கள் வாசிக்கிறார்கள். யாதி பிமா கல்ல யௌமல் கியாமா, யாதி பிமா கல்ல யௌமல் கியாமா. நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களை நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம், நீங்கள் மோசடி செய்தால் அல்லாஹ் நாளை உங்களை தனியாக பிரித்து காண்பிப்பான். எவ்வளவு பெரிய செய்தி சொல்லித்தராங்க. அப்ப அறிவில்லாம நீங்க நடந்தீங்க அப்படின்னு சொன்னா மோசடின்னு சொன்னாங்க நான் சொல்லதா இல்ல சொல்லு. இன்னொரு நேரத்துல வருது, ஒரு வரலாறுல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் வருகிறார்கள். இது ஒரு அழகான வரலாறு. உள்ள வர்றாரு, வந்த உடனே பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், கைஃபா அஸ்பஹத யா முஆத், கைஃபா அஸ்பஹத, நீங்க காலையில எப்படி ஆனீங்க, காலையில எப்படி உங்களுடைய காலை எப்படி ஆனது? அரபுகள் இடத்துல பொதுவான பழக்கம் இப்படி கேட்பாங்க, கைஃபா அஸ்பஹத, ஹவ் யூ பிகேம் இன் த மார்னிங் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, அறிவாளி இல்லையா, அவர் சொல்றாரு, அஸ்பஹ்து முஃமினன் பில்லாஹி ஹக்கா. முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, அஸ்பஹ்து முஃமினன் பில்லாஹி ஹக்கா, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது ஹக்காக ஈமான் கொண்டவனாக நான் காலையில ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்பஹ்து முஃமினன் பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவனாக காலையில ஆனேன்னா செய்தி முடிஞ்சு. அது இடையில ஒரு வார்த்தையை வேற அவர் சேர்த்துக்கிட்டாரு, அஸ்பஹ்து முஃமினன் பில்லாஹி ஹக்கா, ஹக்கா அல்லாஹ் மேல ஈமான் கொண்டவனாக ஆனேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்க, லி குல்லி ஹக்கின் ஹகீகா வமா ஹகீகத்து ஈமானிக்கு யா முஆத். அந்த ஹக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு அந்த சத்தியத்திற்குமே ஒரு ரகசியம் உண்டு. லி குல்லி ஹக்கின் ஹகீகா, பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு சத்தியத்துக்கும் ஒரு ரகசியம் உண்டு, நீங்க ஈமான் கொண்ட அந்த ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. இப்படி பெருமானார் நடத்திய சம்பாஷணைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. பெருமானார் அவர்களை குறித்து மிக உயர்வான ஈமானை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கும் உள்ள வரணும். அப்ப முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொல்லுகிறார்கள், இத அஸ்பஹ்து வலா அன்தஸிரில் மஸா, இத அம்ஸைது வலா அன்தஸிரில் அன்தஸிரிஸ் ஸபா. யா ரசூலல்லாஹ், நான் காலையில எந்திரிச்சேன் அப்படின்னு சொன்னா நான் சாயங்காலம் வரையும் இருப்பேன் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்ன அழகான வார்த்தை பாரு, நான் சாயங்காலம் வரையும் இருப்பேங்கிறத நான் எதிர்பார்க்க மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு நான் மூத்தானாலும் அல்லாஹ்வை போய் சந்திக்கிறதுக்கு ரெடியா, என்னுடைய பொருளால் சிந்தனையால் இபாதத்தால் எல்லாத்தையும் முடிச்சு ரெடியா வச்சிருப்பேன். இன்னைக்கு சாயங்காலம் மௌத்து, உடனே வண்டி அறியிரு. அதே மாதிரி நான் சாயங்காலம் ஆயிட்டேன்னா காலையில வரும், பொதுவா என்ன சொல்லுவோம், நாளைக்கு பார்த்து இதை தொழுதுக்கலாமே, நாளைக்கு ஜக்காத்த கொடுத்துடலாமே, நாளைக்கு அந்த இதை தஸ்பிய நான் ஓதிடலாமே, நாளையிலிருந்து ஒரு ஜூஸ் ஓத போறேன், ஒரு நாள் நடக்காது. இன்னைக்கு இன்னைக்கு என்னாச்சு, வாட் இஸ் த நவ், இன்றைக்கு நீ வாழுகிற இந்த உலகம் என்ன? அப்ப அவர் சொன்னாரு, நான் காலையில் ஆனா சாயங்காலத்தை எதிர்பார்க்க மாட்டேன், சாயங்காலம் ஆனா காலையை பார்க்க மாட்டேன். இன்னும் நான் கண்கூடாக பார்க்கிறேன். தஹல அஹ்லுல் ஜன்னா அல் ஜன்னா யதனஅமூன். யா ரசூலல்லாஹ், கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க, அவங்க அந்த இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கதை நான் பாக்குறேன், என் கண்ணுல தெரியுது. அதே மாதிரி தஹல அஹ்லுல் நாரி அன்னாரயூ அத்தபூன், அந்த நரகவாசிகள் அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட நரகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, அதை நான் கண் முன்னால பாக்குறேன். இதுதான் என்னுடைய ஹக்கீகா, இட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே நாயத்துல ஆட்சியில் அவரை பார்த்து சிரிச்சாங்க. அந்த அதிசயில வருது, பெருமானார் அவரை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாங்க, நீ உண்மையை விளங்கிக்கிட்ட இப்படி புடிச்சுக்க, இதுதான் இதுதான் ஈமான், இதுதான் வாழ்க்கை, இதான் முடிஞ்சு அவ்வளவுதான். நீ இடத்துக்கு வந்துட்ட, அல்லாஹ் உன்னுடைய அறிவினுடைய அந்த பரிபூர்ணத்தினால் அந்த பரிபூர்ணத்தை உனக்கு தந்து விட்டான், இதுதான் ஈமான், புடிச்சுக்க விட்டுறாத, பல்சிம் நீ வெற்றி பெற்று விடுவாய் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார். இது மட்டுமா அப்படின்னு கேட்டா, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குத்தப்பட்டு கடைசி நேரத்திலே இந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் பெருமானாருடைய அந்த கடைசி நேரம் இரண்டாவது தடவை யமனுக்கு அனுப்புகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நடந்து வந்து சொன்னாங்க, முஆதே அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன். பல சஹாபாக்கள்கிட்ட பெருமானார் இன்டிமேட் பண்ணாங்க என்னுடைய மௌத் வந்துருச்சுன்னு. அதுல சொன்ன ஒரு சஹாபியில முக்கியமான ஆள் முஆத், ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவர் அங்கிருந்து ஊருக்கு அனுப்புறாங்க, திரும்ப யமனுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் போது சொன்னாங்க, இப்ப போயிரு, நீ அடுத்த வருஷம் வரும்போது என்னுடைய கபரை நீ கடந்து செல்வாய். எந்த சஹாபியாவது ஒத்துக்குவாங்களா போறதுக்கு? யார சொல்லல, நீங்க இருக்க இந்த உங்களுடைய இந்த சுகத்தை விட எனக்கு என்ன பெரிய விஷயம், நான் போமாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன்ல சொல்லுவாரு. ஆனா அந்த சஹாபி அறிவின் தீச்சன்னியத்தை உடையவர். அதனால சுருக்கமா அவர்கிட்ட சொன்னாங்க, நீ அடுத்த ஆண்டு இங்கே வரும்போது அந்த தமுரு மஸ்ஜிதி வ கபுரி, என்னுடைய இந்த பள்ளியையும் என்னுடைய கபுரையும் நீ கடந்து போவேன்னு தேம்பி தேம்பி முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அழுகிறார்கள். குதிரையில உட்கார்ந்துருக்காரு, பெருமானார் கீழே நிக்கிறாங்க வழி அனுப்ப போகும்போது, அவரு வந்து அந்த வாகனத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத பார்த்து சொன்னாங்க, முஆதே அல் புகாஉ மின ஷைத்தான், அல் புக்கா உமின ஷைத்தான், இந்த அழுகை இருக்கிறது இது சைத்தான் புறத்திலிருந்து உண்டானது, நான் தான் உங்களுக்கு சொல்றேனே, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தந்திருக்கான்னு, சிறப்பா போயிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களை எல்லாவற்றிலும் வெற்றியாக ஆக்கிடுவான்னு அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக முஆத் இப்னு ஜபலை அவர்கள் அனுப்பினார்கள். இரண்டாவது ஒரு செய்தி, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த முஆத் அவர்கள் அபூபக்கர் காலத்துல இருந்தாங்க, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல கொஞ்ச நாள்ல மௌத்து, என்ன மொத்தமே 38 வயசு தான், 32 அல்லது 38 அப்படின்னு வருது, 36, இந்த மூணு கருத்து, ரொம்ப சீக்கிரமா மௌத்து. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மரண படுக்க எதிரி குத்திட்டான், பள்ளியாசல்ல படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்துல உமர் உலகத்தை விட்டு பிரிய போகிறாருங்கிற கட்டம். அந்த கட்டத்துல வந்து சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் உமரே ஏதாவது சொல்லணுமான்னா, அந்த நேரத்துல உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன அருமையான வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தையை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, என்ன அநியாயம், இப்ப மட்டும் முஆத் உயிரோடு இருந்தால் இந்த கிலாபத்தை அவர் கையில கொடுத்துட்டு அல்லான்னு சந்தோஷமா மௌத்தாயிருப்பனே. பெருமானாருடைய இதயத்துல மட்டும் முஆத் இல்ல, அந்த சஹாபாக்களுடைய உயர்வுகளை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு ஊர்ல இருந்து வந்தவர், அவர் அன்சாரிய சஹாபி, இவருக்கு என்ன அறிவு இருக்கு போது, நான் பெருமானாரோட இருந்தேன்னு உமர் சொல்லல, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, லவ் கான முஆத் இப்னு ஜபல் ஹய்யன் லவல்லைது, இன்றைக்கு மட்டும் முஆத் உயிரோடு இருந்தால் உங்களை நான் இப்படி விட்டுட்டு போறேன்னு நினைக்கவே மாட்டேன், பொறுப்பை தூக்கி ஹிலாபத்தை முஆத்திட்ட கையில கொடுத்துட்டு அல்லாஹ் நான் மரணம் அடைஞ்சிருவனே, இன்னைக்கு எனக்கு யாரையும் சொல்ல தெரியலையேன்னு சொன்னாங்க முஆத் ரழியல்லாஹு, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லும் போது சொன்னாங்க, ஹதீஸ்களிலே வருகிறது, இன்னல் உலமா இதா ஹதரு ரப்பஹும் அஸ்ஸ வஜல், யாருன்னு பாருங்க ஒருத்தர், இவர் யார், அவருக்கு பெருமானார் என்ன அடையாளம் விட்டு காட்டினார்கள், வரலாற்றில் அவரை கொண்டு போய் எங்க வச்சாங்க, இதெல்லாம் உள்வாங்கினாதான் முதல்ல அவங்களை பத்தி படிக்க தோணும், அவங்க யாருங்கிறத நம்ம உள்வாங்கிக்க தோணும். பெரிய இடத்துல கொண்டு போய் பெருமானார் சொன்னார்கள், இதா ஹதரு இன்னல் உலமா இதா ஹதரு ரப்பஹும் அஸ்ஸ வஜல் وكان معاذ بن جبل بين ايديهم. நாளை கியாமத்துடைய நாளையில் உலமாக்கள் எல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸ படிச்சு அமல் செஞ்சு அதுல ஃபிக்ஹ், அதுல ஹதீஸ், அதுல உசூல், அதுல ஃபிக்ஹ், உசூல் ஃபிக்ஹ் என்றெல்லாம் படித்து மேலே வருகிற அந்த தங்களுடைய வாழ்க்கையில் படித்ததை அமல் செய்கிற அந்த உலமாக்கள் நாளை அல்லாஹ்வினுடைய இடத்திலே ஒன்று கூட்டப்படுகிற போது அந்த உலமாக்களுடைய தலைவராக முஆத் இருப்பான். யா ரசூலல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் உலமாக்களுடைய தலைவராக முன்னணியில் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் இருப்பார்கள், ஒரு அன்சாரிய சஹாபி. இந்த அடையாளத்தை தான் பெருமானார் கொடுத்தாங்க. இந்த அடையாளத்தை ஒன்னு ஒண்ணா காட்டுறாங்க. ஒரு தடவை ஒரு சட்டம் ஒண்ணு வருகிறது, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறார், கணவன் வெளியூருக்கு போயிருக்கான், 2 ஆண்டு கழித்து திரும்ப வர்றான். சட்டம் வருகிறது, வரலாற்றிலே வருகிற செய்தி, 2 ஆண்டு கழித்து திரும்ப வர்றான், மனைவி கன்சீவா இருக்கா. இந்த செய்தி அங்கே கொண்டு போகப்படுகிறது, அங்கே தீர்ப்பு, அங்க இருக்கின்ற காதிகள் தீர்ப்பளிக்கிறார்கள். தீர்ப்பளிச்சு சொல்லிட்டாங்க, 2 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி ஒருத்தன் ஒரு அம்மா இது கர்ப்பமாக முடியும், கணவனும் 2 ஆண்டு காலங்கள் உடன் இல்லை, அவளுக்கு வந்து கல் அடிச்சு கொண்டிருங்க. அந்த பொண்ணு சொல்றா, இல்ல இல்ல, இவர் மூலமாக நான் யாரையும் என்ன நான் விபச்சாரம் செய்யவில்லை, விடல. கல் அடிக்கிறதுக்கு ரெடியான போது அங்கே முஆத் இப்னு ஜபல் அவர்கள் ஒரு எதுக்கு இவர்த்த கேட்டு பாப்பன்னு கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, அவரை கொன்ற வேண்டாம், அவளை விடுங்க, அவ குழந்தை பெற்றுக்கிட்டும், இந்த பொண்ணை கல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கொள்ளுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாருன்னு கேட்டார். உங்களுக்கு யார் இந்த குழந்தையை கொள்ளுவதற்கு உரிமை கொடுத்தார்? குழந்தையை பெத்தெடுக்கிட்டு, குழந்தை பிறந்துருச்சு, காலம் சென்றுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. இப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அப்பா சொல்றாரு, இந்த புள்ள என்ன மாதிரியே இருக்கு, என் பையன் இவன் வந்து என்ன மாதிரியே இருக்கான். அந்த காலத்தில் இந்த கையை காலை வைத்து குறிபார்ப்பவர்கள் உண்டு, பார்த்து சொல்லுவாங்க இது யாருடைய புள்ளன்னு சொல்லுவாங்க. அவரை கூட்டிட்டு வந்து கேட்டா, இது உங்க புள்ளதாங்கிறாங்க. அந்த நேரத்துல உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, லௌலா முஆத் லஹலக உமர், முஆத் மட்டும் இன்றைய தினத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உமர் அழிஞ்சு போயிருப்பான், தப்பான ஒரு தீர்ப்பை சொல்லி. 2 ஆண்டு காலம் கன்சீவ் அப்படிங்கிறதும் இஸ்லாமிய சட்டத்தில் அதற்கு பின்னுண்டான உண்டான அந்த சட்டத்தில் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இமாம் நம்ம இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்ததும் அதே மாதிரி நாள் கழித்துதான். அப்ப இந்த வரலாறுகள் எல்லாம், இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள் உமர். இன்னும் ஒருபடி மேலே போய் அப்துல்லாஹிபின் மசூத் என்கிற அந்த சஹாபி, ஜலீலுல் கத்ரான சஹாபி அப்துல்லாஹி பின் மசூத், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுவதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், உங்க இந்த நான் வாழுகிற இந்த காலத்தில் குர்ஆனை பற்றி அறிந்தவர்கள் சிறந்தவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், அப்துல்லாஹி பின் மசூத் காட்டி சொல்லுவாங்க, இவர் தான். 4 பேரை பெருமானார் சொல்லுவாங்க, அப்துல்லாஹி பின் மசூத், முஆத் இப்னு ஜபல், ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க, அப்துல்லாஹி பின் மசூத், முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு காப், 4வதாக சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா என்ற ஒரு சஹாபி, அவர் பேர் சொல்லி இந்த 4 பேர்த்தையும் நீங்க குர்ஆனை கேட்டுங்க. வளமாக ஓதக்கூடிய ஆளுகள் அவங்க, பெருமானாரே அவர்களை ஓத வைத்து கேட்டு சந்தோஷம் அடைவார்கள், அப்படிப்பட்ட சஹாபாக்கள். அந்த அப்துல்லாஹி பின் மசூத் அவங்க சொல்றாங்க, இன்ன முஆத் கான உம்மத்தன் கானிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லுவான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகமாக வாழ்ந்தார். உம்மத் அப்படின்னு சொன்னா ஒரு சமூகம், ஒரு சமூகமாகவே வாழ்ந்தார். அப்துல்லாஹி பின் மசூத் அவங்க சொல்றாங்க, நாங்க முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொல்லுவோம், இன்னஹு கான உம்மத்தன் கானிதா. அப்ப அவர் திரும்ப ஒருத்தர் கூட இந்த சஹாபி கேக்குறாரு, மாத்தி கித்தி குர்ஆனை படிக்கிறீங்களா, இன்ன இப்ராஹிம கான, ஒழுங்கா ஓதுங்கன்னாரு. இவர் திரும்பவும் சொல்றாரு, இன்ன முஆத் கான உம்மத்தன் கானிதா. 3வது தடவையும் சொல்றாரு, 3வது தடவையும் ஓதுறாரு. அப்ப அவர் சொன்னாரு, உம்மத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யுஅல்லிமுன்நாஸ அல்கைர். உம்மத் அப்படின்னு சொன்னா ஒரு சமூகம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு எந்த நேரத்திலும் எல்லா வகையிலும் நல்லவை சொல்லக்கூடியவர். பள்ளியாசலுக்கு வந்தா மட்டும்தாங்க இவர் நல்லது சொல்லுவாரு, குர்ஆனை படிப்பாரு, ஹதீஸ் படிப்பாரு. கடையில் இருக்கும் போது அது பள்ளியாசலப்பா அப்படி சொல்ல மாட்டார். அவருடைய செயலால் இன்னொருத்தர் பாடம் பெறுவார். அவர் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்து இருப்பாரு, அங்கிருந்து ஒரு ஹதீஸ் இன்னொருத்தருக்கு கிடைக்கும். அவர் நடந்து போவாரு, அதுல இருந்து ஒரு ஹதீஸ் கிடைக்கும். வீட்டுல மனைவி மக்களோடு ஜாலியா அரட்டடிச்சுக்கிட்டு இருப்பாரு, அப்ப ஒரு ஹதீஸ் அங்கே ஜாரி ஆகும். இவருக்கு பேர் தான் உம்மா. யோ அல்லி முன்னாஸ் அல் கைர் அல் கானித், 2வது உம்மத்தன் கானித்தா அப்படின்னு சொன்னா வழிபடக்கூடியவர் என்ற அர்த்தம். 2வது அந்த வார்த்தைக்கு முத்தி என்ற அர்த்தம். அப்ப இந்த 2 வகையிலும் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் மிக தகுதி மிக்கவராக இருந்தார் என்கிற செய்தியை நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்துல்லாஹி இப்னு மசூத் அவர்கள் தன்னுடைய தோழருக்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட தகவல்களை முஆத் இப்னு ஜபல் இந்த உம்மத்தினுடைய முன்னணியில இருக்கக்கூடிய உலமாக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த அந்த முஆத் இப்னு ஜபலை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி இன்னி லஹுப்பு யா முஆத், முஆதே உங்களை நான் பிரியப்படுறேன். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், என்னைக்கு ஒரு இடத்துல தாலீம் தேவைப்படுகிறதோ, தாலீம் தவலீம் அப்படின்னு சொன்னா அந்த பாடம் டீச்சிங் எங்க தேவைப்படுதோ முதல்ல அங்க அன்பு இருக்கணும். உங்க குழந்தைகளுக்கு நீங்க குர்ஆனை சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாலும் உங்க மனசுல அன்பு இருந்தால்தான் அந்த செய்தி போய் இறங்கும். இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். சொல்லி தந்துட்டு ஒரு இமாம் எழுதும் போது எழுதுறாங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அழகா பேசுவான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ்வுக்கு 1000 பேர் உண்டு, எத்தனை பேர், 100 பேர் அவனுடைய பேர், அது இல்லாமல் எந்த பேரை சொல்லி அவன் தன்னை கூப்பிட்டுக்கலாம். எல்லா பேரையும் விட உயர்ந்த பேர் அல்லாஹ் என்ற பேர். அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ் ரஹ்மான் எடுத்துட்டு அல்லமல் குர்ஆன் சொல்றது தகுதியானது, ஆனா அல்லாஹ் சொல்லல, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் உங்களின் மீது அளவற்ற பிரியத்தை வைத்தான், குர்ஆனை உங்களுக்கு சொல்லி கொடுத்தான். அதனாலதான் அதுக்கு அந்தந்த டேஸ்ட். இன்னைக்கு அதுக்கு பின்னாடியே ஓடுறான், ஒரு நாளைக்கு 3 ஜுசு, 5 ஜுசு, 7 ஜுசு, இன்றைக்கு ஒரு மன்சில்களை ஓதக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான பேர். ஏன் அந்த பிரியம் எங்கேருந்து வந்துச்சு? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். குழந்தைகளுக்கு அந்த குர்ஆன் மேல ஏன் ஒரு ஆர்வம் வருது? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். நல்லா சொல்றான், நான் ரஹ்மான், என்னுடைய ரஹ்மான் சிப்பத்திலிருந்தா உங்களுக்கு குர்ஆனையே நான் சொல்லி கொடுக்கிறேன். இது தாய்ப்பால் எப்படி உள்ளே புகட்டப்படுமோ அப்படி அறிவு புகட்டுகிற வேலை. அப்ப ஒரு வாத்தியார் ஒரு குழந்தைக்கு நன்றாக பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவர்களின் மீது அன்கண்டிஷனல் லவ், அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், வாத்தியாரா இருக்கலாம், யாராக இருந்தாலும் செய்தியை சொல்லணும்னா முதல்ல அவரை பிரியப்படணும். வெறுத்துக்கிட்டே போய் இவர் தொழுவு வரமாட்டாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் ஒருத்தர் தொழுவு கொழுவு கூப்பிட்டா அவர் வரவே மாட்டாரு. முதல்ல அவர் மேல பிரியப்படணும். அவன் எவ்வளவு பாவியா வந்தாலும் அல்லாஹ்வினுடைய அடியான்னு யோசிக்கணும். அந்த செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப முஆத்தினுடைய வரலாறு, இந்த நீண்ட வரலாறு, இதற்கு பின்னே நமக்கு செய்தியை தருகிறது. முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடத்தை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த துவாவை சொல்லி இன்ஷா முடிச்சிருவோம். இந்த துவால சொல்லித்தராங்க, அல்லாஹும்மா இன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி. இந்த துவாவை முஆதே நீ விடாமல் ஓது. எப்ப முதல்ல நான் உன்னை பிரியப்படுறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ற வார்த்தை, நீங்க இந்த துவாவை விடாம ஓது. ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாடி ஓது. பெருமானார் சொன்ன ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாடி இந்த துவாவை நீங்க விட்டுற வேண்டாம். ஏன்? சஹாபாக்கள் அதற்கு விளக்கம் சொன்னாங்க, இந்த உலகம் மறுமையினுடைய கயிறு பரக்காத்துகள் இந்த துவாவில் ஒன்று. இந்த உலகம் மறுமையினுடைய மொத்த கயிறு பரக்காத்துகள் இந்த துவாவில உண்டு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லுவார்கள், இத இஷ்டஹத்த, ஒரு ஹதீஸ்ல வருது, அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அத்துஹிப்புன அன் தஜ்தஹிது ஃபித் துவா, ஒரு துவால நீங்க ஆழமாக முயற்சி செஞ்சு பார்த்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா? இந்த துவா ஓதும், இந்த துவா ஓதும். இதுல என்னங்க அப்படி இருக்கு? முதல் பகுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத்துக்கு சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்மா இன்னா அலா திக்ரி, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறக்கூடிய மனதை எங்களுக்கு தருவாய். திக்ர, திக்ர் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஸ்களினுடைய விளக்கத்தில் எழுதுவார்கள், முகத்தமத்து இன்ஷிராஹி ஸத்ர், நீ என்ன உன்னுடைய மனதுகள் உடைந்து போயிருந்தாலும் ஒரு தஸ்பி எடுத்து சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அவ்வளவு சிரமங்களையும் மன கஷ்டங்களையும் அல்லாஹால ஒரே நொடியில லேசாக்கிடுவான். இந்த உலகத்தில் மன அமைதிக்கு ஒரே மருந்து குர்ஆன் சொன்னது. வேற தலைகள நின்னா, யோகா பண்ணா, அது பண்ணா, இது பண்ணா, அன்னைக்கு கூட சொல்லும் போது ஒருத்தர் கேட்டது சொன்னேன், இன்றைக்கு சிறைச்சாலைகளில் எல்லாம் அந்த கைதிகளை திருத்துவதற்கு யோகா நடக்கிறது. எல்லா சிறைச்சாலையிலே என்ன செய்யறான் கைதிகள், இந்த வெளியே போறவன் குல குற்றவாளி, இவன் குல வண்ணவன், இதே மாதிரி கஞ்சா கடத்தினவன்லாம் இது வந்து அந்த யோகா செஞ்சு நல்லாயி வெளியே போகணும்னு வச்சிருக்கான். ஆனா பல யோகா சொல்லி கொடுத்த சாமியார்களை கொலை குற்றத்தில் அதுக்கு பின்னாடி உள்ள அனுப்புறான். எவ்வளவு முரண்பாடான செய்தி பத்தியில,
இவ அவனுக்கு பூரா நல்லாவனும் சொல்லி கொடுத்து இவன் இவன் பூரா இவன் செஞ்சு போட்டு இதை பழகிக்கிட்டே செஞ்சுட்டே இவன் கொலை பண்றான், கஞ்சா கடத்துறான், எல்லாமே செய்யறான். அதுக்கு பின்னாடி இவனை தூக்கி போய் உள்ள அடைக்கிறான். என்ன முட்டாத்தனமான உங்க வாழ்க்கை? பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்மைனா, அந்த திக்ர் தான் ஒரு மனிதனுடைய மனதில் மிகப்பெரிய இன்ஷலா அமைதியை ஏற்படுத்தக்கூடியது. இதுல ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல முக்காலத்தை பற்றியும் பெருமானார் பேசினார்கள். காலத்திலே மூன்று காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்து பெருமானார் இந்த துவால பேசினாங்க. ஒரு மனுஷன் அதிகமாக கவலைப்படுவது எதுக்கு அப்படின்னு கேட்டா நடந்ததை குறித்து தான். எல்லாத்தையும் யார்கிட்ட வேண்டாலும் கேட்டு பாருங்க, ஏன் பாய் குடும்பத்துல பிரச்சனைங்க, என் வீட்டுக்காரமா அப்படி பேசிருச்சு, நானும் இப்படி பேசிட்டேன், என்ன தெரிஞ்சாலும் இப்படி பேசியிருக்க கூடாது, இப்ப நீங்க அப்படி நினைச்சு என்ன நடக்க போகுது? நான் மட்டும் அந்த பிளஸ் டூல 1550 எடுத்திருந்தேன்னா இந்நேரம் டாக்டர் படிச்சு என் லைஃப் எப்படி தெரியுமாங்க? அதான் நடக்கலையே, அது நடக்கலையே. அதிகமாக மனிதர்கள் வாழ்வது கடந்த காலத்தில், இறந்த காலத்தில் தான் திரும்பவும் வாழ்ந்துகிட்டே இருப்பான். அதை நினைச்சு 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 அப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, தொழில நான் அப்படி பண்ணிருக்கணுமே, இப்படி பண்ணிருவேன், எங்க அப்பன் மட்டும் டாட்டாவா இருந்திருந்தா இல்லையடா, உங்க ஒப்பன் யாரு பிச்சைக்காரன முசிதபர் ஆயிட்டானே, அதுக்கு பின்னாடியும் டாட்டாவா இருக்குன்னு நம்ம நினைச்சு என்ன செய்ய முடியும்? இதுக்கு அழகான உதாரணத்தை சொல்லுவாங்க. முதல் நாள் சமைத்து விட்டு மறுநாள் சமைக்கிறதுக்காக வேண்டி உள்ள அந்த செய்திய அதுல உள்ள நல்ல தக்காளிகள் எடுத்து வச்சிருக்கலாம். ஒருத்தன் மறுநாள் சமைக்கிறதுக்காக வேண்டி முதல் நாள் உள்ள அந்த குப்பை கோலத்தை போய் தேடிக்கிட்டே இருந்தான், உள்ள கையை கூட்டு ஆட்டினான். வீட்டுக்காரம்மா என்ன செஞ்சான்னா, இந்த டச் இந்த பாக்ஸ் இருக்கும்ல, டிச் பாக்ஸ், முத நாள் வந்து சமைச்ச அந்த காய்கறி ஏரி எல்லாம் ஊத்திருக்கு, ஆணை ஊத்திருக்கு, சோ தள்ளி உள்ள போட்டிருக்கு, அப்புறம் அந்த டீ போட்ட அந்த தேர் அது உள்ள கையை விட்டு அந்த அம்மா இப்படி ஆட்டுது. வீட்டுக்காரர் கேக்குறாரு, என்ன பாத்தேடுறேன், இல்ல நேத்து ஒரு தக்காளியில பாதியை வெட்டி போட்டேன், அது இது உள்ள கிடக்கு எடுக்க போறேன்னு. என்ன செய்வான் வீட்டுக்காரன், நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ கீழ்பாக்கு போக வேண்டிய ஆளுன்னு அனுப்பிச்சு விட்டுருவான். அட லூசே, அதையும் இப்படி தேர்ற, அதான் ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தானே. இப்ப இதுல வெளியிருந்து அடுத்த ஆளுகளுக்கு யோசனை சொல்ற நம்ம பொதுவா என்ன செய்வோம்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா முத நாள் உள்ள குப்பைகளைத்தான் கிண்டுகிறோம், உண்டா இல்லையா? முத நாள்ல இப்படி நடந்துருச்சு, ஒரு தப்பு நடந்துருச்சு, அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க நடக்கணும்னு என்ன இருக்கு? ஒவ்வொரு நாளுமே இறைவன் சொல்லுவான், ஒவ்வொரு நாளுமே அற்புதமான புதிய நாட்கள், நான் புதிதாக மாறுகிறேன், எல்லாம் புதிதாக மாறுகிறது, புதிய சூரியன், புதிய வாழ்வு. நீயே திரும்ப போய் சட்டிக்குள்ள கையை விட்டு முத நாள் உள்ள அந்த இது ரொட்டி கிடக்கான்னு ஏண்டா தேடுற, ஏண்டா முட்டா போயில? அப்ப திக்ர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அல்லாஹுவினுடைய திக்ர் அப்படிங்கறதோடு மட்டுமல்ல, தன்னுடைய மாவி தன்னுடைய கடந்த காலம் குறித்தான சிந்தனைகளில் மோசமானது எவர்கள் உள்ளே வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் எல்லாம் நடத்துறான் இந்த அதிசயின் மூலமாக. நீங்க கேளுங்க, நாளையிலிருந்து அந்த அந்த அழுக்கு பாக்ஸ்ல உள்ள தக்காளிகளும் அந்த முதல் நாள் சமைத்து போட்ட அந்த பொருட்களும் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் குப்பையில கொண்டு அந்த இடம் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே அல்லாஹுவினுடைய நினைவை வையுங்கள். திக்ர், நேத்து வாழ்க்கை சூப்பரா இருக்கு, அல்லாஹ் என்ன அருமையா வச்சிருந்தான், நேத்து வாழ்க்கையில எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்தது, அதுல வந்து கெட்டு போன தக்காளிகளும் இருக்கத்தான் செய்யும், அதுல போட்டு தீப்பட்டு டீயை போட்டு பத்திகள் இருக்கத்தான் செய்யும், திரும்ப அதை போய் நோண்டிக்கிட்டு ஏன் அது அப்படி இருக்குன்னு கேக்குறது ஒரு மூமினுடைய பண்பாடாக இருக்கவே இருக்க. இந்த துவா அதை தான் சொல்லு, இந்த துவா கேட்கும் போது இது உள்ள வரணும், சும்மா அலாஜிக்ரிக்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல, பாடம் படிக்க சொல்லுவதுதான் இஸ்லாம். சும்மா ராமாயணம் மாதிரி போட்டு ஒருத்தர் தஸ்பியை இழுத்து புடிச்சிட்டாருனாலாம் முஸ்லீம் அப்படிலாம் ஆக முடியாது. நடை மாற வேண்டும், உடை மாற வேண்டும், சிந்தனை மாற வேண்டும், பேச்சு மாற, எல்லாமே மாறிடும். அப்போ முதலாவது விஷயம் இந்த இடத்துல இருக்கு. ரெண்டாவது இஆனத், தன்னுக்கு எந்த உதவி தேடினாலும் அல்லாட்டதான் கேட்கணும். இப்ப இது ஒருத்தனுக்கு முழுசா பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னா முதல் நாளை எப்ப நினைச்சாலும் அல்லமுதலில் அல்லாஹ் சிறப்பா வச்சுட்டாங்க, அதை விட்டுருங்க, அது அது சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டானாலே இவன் பாதி வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சுன்னு அர்த்தம், பாதி வாழ்க்கை மாறிடுச்சு. அப்ப இன்ஷிராஹு சதர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, ஐசரு இபாத வ அஸ்பஹா வ ஐசரு அலல் லிசான் வ அஸ்ஹா வ அஸ்அப் ஃபில் இஸ்திம்ரார் வ தவாம். அப்ப இந்த zikr அப்படிங்கிறது பார்த்தா என்ன நினைக்கும், நான் அடிக்கடி இதே மஜ்லிஸ்ல பல தடவை சொல்லியிருக்கேன், zikr அப்படிங்கிறது அல்லாஹ்வை பத்தி உண்டான அந்த சிந்தனை உங்களுடைய மனதில் பசுமையாக இருக்க வேண்டும். ஒரு செய்தி பசுமையா மனசுல இருக்கிறதுங்கிறது எப்படி, அதை இருக்க வைக்கிறதுங்கிறது எப்படி, அது ஒரு சாமானியமான ஒரு காரியம் அல்ல. பாக்குறதுக்கு லேசா தெரியலாம், திக்ருங்கிறது செய்யும் போது கஷ்டம். அதனாலதான் பெருமானா சொல்றாங்க, அலா உன்னபி கும்பி ஹைரி அமாலிக்கும், உங்களுடைய செயல்களில் சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா, வா அஸ்காஹா இந்த மலீக்கிக்கும், உங்களுடைய ரப்பினிடத்திலே தூய்மையானதை சொல்லி தரட்டுமா, வா அர்ஃபைஹா ஃபீ தரஜாதிக்கும், உங்களுடைய தரஜாக்களை அல்லாஹ்வினுடைய இடத்திலே உயர்த்துகிற ஒரு பொருளை, வா ஹைரும் லக்கும் மின் இன்ஃபாகி அஸ்-ஸஹபி வல் ஃபித்தா, நீங்கள் உங்களுடைய பொருளையும் தங்கத்தையும் செலவு செய்வதை விட உயர்ந்த ஒரு பொருளை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, மின் அன் தல்கவ் அதுவக்கும் போர்க்களத்திலே போய் நின்று உங்களுடைய வாளை உயர்த்தி அல்லாஹுக்கென்று என் உயிரையே நான் தத்தம் செய்கிறேன்னு நீங்கள் எதிரிகளை வெட்ட அவர்கள் உங்களை வெட்ட படுகிற பாடு இருக்கிறதே, அதை விட அருமையான செய்தியை சொல்லி தரட்டுமா சொல்ல கேட்கிறான். எல்லாத்தையும் சொல்லிட்டு யார சொல்ல ஏன் சொல்லி தர வேணாம், கண்டிப்பா சொல்லி கொடுங்க. பலா யார சூழல்லா, சஹாபாக்கள் சொன்னாங்க, உன்னே சொன்னாங்க, அதுதான் அல்லாஹினுடைய திக்ரு, எதிரியை வெட்டுறதுல இருந்து நீங்க அப்படி பெரிய பெரிய அமல் செய்யறதுல இருந்து அல்லாஹுவை நீங்கள் அந்த மனதார நினைவு கூறுங்கள், இது உங்களுக்கு எக்காலமும் பெரும். ஏன்னு கேட்ட அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லுவான், அலா யதுக்குறூன் அல்லாஹ இல்லா கலீல, அல்லாஹுவை மிக குறைந்தவர்களே தவிர அவர்கள் நினைவு கூறுவதே இல்லை. வதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, நீங்கள் அல்லாஹுவை அதிகதிகமாக திக்ரு செய்யுங்கள். அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளங்க வருவாங்க, எப்படி திக்ரு செய்யறது அதிகதிகமானா, ஒரு மனுஷன் எப்படி அதுக்கு செய்யறது, 24 மணி நேரம் தஸ்பியை தூக்கிட்டு அல்லா அல்லா நாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானா, வேற எந்த வேலையும் அவன் பார்க்கவே கூடாதா, கடைக்கு போக கூடாதா, படிக்க கூடாதா, சம்பாதிக்க கூடாதா, தூங்க கூடாதா, 24 மணி நேரம் அதுக்குள்ளா கசிக்கிறன்னா இப்படியே போடுற, அப்படி அல்ல, அதுக்கு விளக்க எழுதுறாங்க. அந்த இக்ஸார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, முதலாவது விஷயம் அல்லாஹிட்ட கேட்கறது, யாழ்லா என்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைந்த பகுதிகளில் உன்னுடைய திக்ர் இருக்கணும், ஒரு துவா முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அத்தாருஃப் அலா ஃபதுலி, அல்லாஹ்வினுடைய அந்த ஞாமத்துகளை நினைத்து சந்தோஷப்படுவது, இதுவும் ஒரு வகையில நம்முடைய மனதால் அல்லாஹுவை நிலைநிறுத்துவது, அவ்வளவுதான். மூணாவது வத்தௌதீன், மனச அதுக்கு பழக்கிறது, இதுதான் முக்கியமான விஷயம். எதுவுமே வாழ்க்கையில பயிற்சி தானே, நம்முடைய உள்ளத்தை அல்லாஹுவினுடைய அந்த நன்றிக்கு பழக்கணும் அப்படின்னு சொன்னாலே தானா அது ஆட்டோமேட்டிக்கா எது நடந்தாலும் கூட அது சொல்லும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த மனோநிலைக்கு அது வந்துவிடும். அப்ப மாவி கடந்த காலங்களில் எதெல்லாம் பாஸ்ட், விச் இஸ் பாஸ்ட் அப்படின்னு இருக்கிறதோ அதுல ஒன்னே ஒன்னு அல்லாஹுவினுடைய நினைவு, திக்ர், அது மட்டும்தான் நிக்கணும். ரெண்டாவது சொல்றாங்க அஷ்ஷுக்குர், நன்றி செலுத்துவது, அது என்ன தெரியுமா, வசீலத்துன் நிஅமில் முஸ்தஜ்லிப, அழகா எழுதுறாங்க ஒரு கிதாப்ல, வசீலத்துன் நிஅமில் முஸ்தஜ்லிப, இந்த உலகத்துல வந்து எல்லா நலவுகளையும் இழுத்து வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது நன்றி செலுத்துவதற்கு மட்டுமே உண்டு. இன்னைக்கு இது பயங்கரமான கிளாஸா எடுக்கிறான், வாட் இஸ் தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு சினிமா ஒண்ணு வந்திருக்கு, நீங்க எல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிகள்ல வந்து அதை போட்டும் காட்டலாம், என்ன நம்ம நல்லதா நினைச்சா எப்படிலாம் நடக்கும், நம்ம எந்த நேரமும் நல்லதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அது அதுக்கு பேர் தான் சீக்ரெட்டா அப்படின்னு ஒரு சினிமா வந்து புத்தகங்கள்லாம் எழுதி அது பயங்கரமான விற்பனையில இருக்கிறது, ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இப்ப இதுல கிடைக்குது. அது என்னன்னா எந்த நேரமும் நல்லதையே யோசிச்சுட்டு இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, நீ நன்றி செலுத்தி பழகு, அதுக்கப்புறம் உன் மேல எப்படி கொட்டப்படுதுன்னு பாரு. முஸ்தஜிலிபா அப்படின்னு சொன்னா ஈர்க்கக்கூடிய, உலகத்தில் உள்ள நேமத்துகளை ஈர்க்கக்கூடிய ஒரே வழி நன்றி செலுத்துவது மட்டுமே, அதுக்கு இதை வழியாக நமக்கு காண்பித்து தரப்படுகிறது, இதுதான் அதுக்குரிய வழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மூணாவதா ஒரு செய்தி, இப்ப இந்த நன்றியை பத்தி நம்ம நிறைய படிச்சிட்டோம், கடைசியாக உள்ள இந்த செய்தியை சொல்லி இன்ஷால்லா நம்மளுடைய இந்த வகுப்பை நாம் முடித்துக் கொள்ளலாம். மூன்றாவது சொன்னா ஹுஸ்னா இபாதத்தி, அல்லாஹும்மா அஇன்னா அலா திக்ரி, யல்லா உன்னை எந்த நேரமும் நினைவுபடுத்தக்கூடிய அந்த மனோநிலையை எங்களுக்கு நீ தருவாயாக, உதவி செய்வாயாக. இரண்டாவதா பெருமானார் சொன்னாங்க அலா சுக்ரி, உனக்கு நன்றி செலுத்துகிற மனோநிலை. மூன்றாவது ஹுஸ்ன இபாதத், மாமானா ஹுஸ்ன இபாதத், ஹுஸ்ன இபாதத் அப்படின்னு சொன்னா என்ன, இபாதத் அப்படின்னு சொன்னா நற்கர்மங்கள் செயல்பாடுகள் அர்த்தம், ஹுஸ்ன் அப்படின்னு சொன்னா அழகுன்னு அர்த்தம், ஹுஸ்ன் அப்படின்னு சொன்னா அழகு அப்படின்னு சொல்லு. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்லுவான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்ஸாலிஹா, மன் ஜாஅ பில் ஹஸனதி, யார் ஒருவர் உங்களிலிருந்து ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு கொண்டு வருகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் உண்டு. இந்த இடத்துல அல்லாஹ் நன்மன்னே சொல்லல, நம்ம தர்ஜுமா அப்படி படிக்கிறோம். உலமாக்கள்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா எந்த உலமாவும் எவ்வளவு பெரிய டிக்ஷனரியை திருப்பி பார்த்தாலும் கூட குரானுடைய அந்த தர்ஜுமா போட்டிருக்கவே நன்மைன்னு எழுதியிருப்பான். ஆனா இந்த வார்த்தைக்கு நன்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கான்னு தேடினா கிடைக்கவே கிடைக்காது. ஹசன் அப்படின்னு சொன்னா அழகுன்னு அர்த்தம். ஹசன் அப்படின்னு சொன்னா அழகுன்னு அர்த்தம். குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹு தஆலா இதே மாதிரி சொல்றான். நம்ம இதுக்கு தர்ஜுமாக்களா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே நன்மை நன்மைன்னு எழுதியிருப்பாங்க. ஆனா அது நன்மைன்னு அர்த்தம் இல்லை. இப்ப ஏன் வந்து அல்லாஹு தஆலா ஹுஸ்ன இபாதத்துன்னு சொல்றான்? இது ஒரு முக்கியமான தகவல், முக்கியமான ஒரு செய்திய இந்த இடத்துல பெருமானார் மறைச்சு வச்சு சொன்னாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணுனா, அமல் செஞ்சா நிறைய அமல் செய்யணுங்க, நீங்க நிறைய ஓதுங்க, நிறைய சுபான்லாம் சொல்லுங்க, நிறைய வந்து தொழுவுங்க, நிறைய நோன்பு வைங்க இப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாவோ அல்லாவினுடைய தூதரோ அப்படி சொல்லவே இல்லை. நிறையங்கிற வார்த்தை வரவே இல்லை. அல் இக்ஸார்னு வந்திருக்கணும். இபாதத்துல என்ன இருக்கணும்? இக்ஸார், கசீர், நிறைய. ஒருத்தர் மூட்டை ஏத்திக்கிட்டு வந்தார் இல்லையா? ஹசன் மஞ்சா அபில் ஹசன், எவர் ஒருவர் ஒரு அழகை கொண்டு வருகிறாரோ அவருக்கு 10 நன்மை. லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு பெருமானாரிடத்திலே அழகிய முன்மாதிரி. இந்த லொட்டு, இந்த அழகுனா என்ன பண்ணா, வாட் இஸ் திஸ், இதனுடைய புரிதல் என்ன? என்ன கேட்டா ஒரு ஆயத்தில் இல்ல பல ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல. இந்த ஆயத்தில் சொன்னா அல்லதி ஹலகல் மௌத், ஒரு மனுஷனுடைய மரணத்தையும் அவனுடைய வாழ்வதையும் படைத்தவன் அல்லாஹ். எதுக்கு படைச்சான்? லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி, டு எக்ஸாமின் யூ, ஐயுக்கும் அஹ்சனு அமல, செயலால் உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி. அப்ப செயலால் சிறந்தவர் அல்ல, செயலில் யார் அழகானவர். அப்ப செயல் அப்படிங்கறத விட அழகு அப்படிங்கறது அந்த இடத்துல முக்கியமா நிக்குது. பெருமானார் முன்மாதிரி, எத்தனையோ உலகத்தில் முன்மாதிரிகள் உண்டு, ஆனால் அழகிய முன்மாதிரி. இந்த குர்ஆன் பேசக்கூடிய இந்த ரகசியம் என்ன? வாட் இஸ் த அந்த ஹசன் ஹுசன், நிறைய அல்லாஹ் தஆலா இதே மாதிரி வார்த்தையிலே குர்ஆன்லே சொல்லுவான். இது அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல் ஃபயத்தபிஊன அஹ்சன, உங்களிலே நல்லவர்கள் யார், முத்தகீன்கள் யார் அப்படின்னு சொன்னா, அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் சொல்லக்கூடியவர்களை, சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பார்கள். வயத்தபிஊன அஹ்சன, தே வில் ஃபாலோ த பெஸ்ட். வாட் இஸ் தட் பெஸ்ட்? அந்த பெஸ்ட் என்ன? இப்ப நமக்கு கேள்வி வரும்ல, இதே மாதிரி ஒரு ஹுசன் ரெண்டு ஹுசன் நிறைய பல இடங்கள் அல்லாஹ் அல்லதீன உலாயிக் அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி குர்ஆன் இன்னொரு இடத்துல வருது, வல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபம் முதஷாபிஹா, அல்லாஹ் இறக்கிய கிதாபுகளிலே அழகானது குர்ஆன். இந்த அழகு என்ன? ஏன் இப்படி இந்த ஹுஸ்ன்ங்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா போடணும்? வஹ்ஸன் அழகாக நடந்ததை போன்று நீனும் அல்லாஹுவினிடத்திலே அழகாக நடந்த அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் மிக அழகாக நடப்பாங்க. நல்லான்னு சொல்லல அல்லா அந்த இடத்துல, நல்ல உலகத்தில் எங்களுக்கு ஹசன் அழகைத்தா, மறுமையிலும் அழகைத்தா. வாட் இஸ் தி பியூட்டி? வாட் இஸ் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி பியூட்டி? இந்த பியூட்டி பூட்டி எங்க பார்த்தாலும் அல்லாஹ் தஆலா பேசுறானே, எங்கேயுமே நன்மைன்னு சொல்லல அல்லாஹ் தஆலா, எங்கேயுமே நன்மை, எல்லா இடத்திலையும் அழகை குறித்து தான் பேசுகிறான். வமன் அஹ்ஸனு கவுலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹா, அல்லாஹுவை அழைக்கக்கூடிய அந்த தாயிகளில், தாவத் செய்யக்கூடியவர்களில், அந்த அழைப்பாளர்களுடைய வார்த்தையை விட அழகு என்ன இருக்கிறது? ஒமன் அஹ்சனு கௌலா, வார்த்தையால் சிறந்தவர் யார் அல்லாஹ் கேக்குறான். ஒமன் அஹ்சனு கௌலா, இந்த வார்த்தை எத்தனை தடவை கேட்டிருப்போம். ஒமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதில் உங்களில் சிறந்தவர் யார்? அப்படி என்னதான் அந்த அழகு? அதுல அல்லாஹ் அப்படி என்னதான் அழகு வச்சிருக்கான் அந்த அழகு அப்படின்னு பார்த்தா இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த வாரத்துல
இந்த அழகு அப்படின்னு சொன்னா என்னன்னு பாத்துட்டு டைம் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆக போகுது, இன்னும் 1.5 மணி நேரம். அடுத்த வாரங்கள்ல அதனுடைய செய்திகளை பார்த்து அதோட அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹு தாலா இது சார்பாக நமக்கு என்ன சொல்லி தருகிறான் என்பதை புரிந்து கொள்ளுவதற்கு முன்னால் இன்னைக்கு உள்ள வசனத்துல எதை படிச்சோமோ அந்த துவாவை தினசரி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அது தமிழ்ல எழுதினாலும் இல்ல அதை மனசுல வச்சுக்கிட்டு அல்லாஹும்மா இன்னா யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயா, இன்னா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தயீன் கேக்குறோம், நஸ்தயீன் இன்னா யா அல்லாஹ் எங்களுக்கு உதவுவாயாக, அல்லாஹ் திக்ரிக்க உன்னை நினைவு கூறுகிற அந்த மனதிற்கும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நாவிற்கும் அமலுக்கும் அதே மாதிரி சிறந்த அமலுக்கும் யா அல்லாஹ் எங்களை உதவி புரிவாயாக என்ற துவாவை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வரையும் கேட்டு இந்த சூரா யாசின் எந்தெந்த அறிவு தளத்தில் எல்லாம் நம்மை பயணிக்க வைத்ததோ அந்த தளத்தில் எல்லாம் பயணித்த நாம் அதை நம்முடைய கியாமத்து நாள் வரை உயிருள்ள வரை இந்த உலகத்தில் அதை ஏற்று வாழுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே வாழ்ந்த அனைத்து மக்களையும் நம்முடைய குறிப்பாக நம்முடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை அல்லாஹு தாலா இந்த அடிப்படையிலே வாழ வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. போன வாரத்திலே கொஞ்சம் ஜுரமா இருந்துச்சு, அதனால என்னால் வர முடியல. அதுக்கு போன வாரம் இங்கே நிகழ்ச்சி வச்சுட்டாங்க, அதனால 2 வாரம் ஆனதுனால ஒரு நீண்ட நாட்களாக வராது மாதிரி தெரியுது. சுவாசிங்க ஆரோக்கியத்துக்காக வேண்டி இப்ப அல்லாஹு தாலா நல்ல சிறந்த சேகத்தை கொடுத்துருக்கான், அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தரணும் சுவாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. This audio was downloaded from tamilislamicmedia.com.